அசம்பிளா இருக்கிற எல்லாருக்கும் குட் மார்னிங். ஒன்ஸ் அகேன், பெண்ணின் பெருமைங்கிற இந்த டாபிக்ல பேச இருக்கிற திருமதி உஷா அவர்கள் தனக்கே உரிய பாணியில் இதை பிரசன்ட் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். அப்பாஸ்ரீ கர்மயோகியோட இந்த ஆர்டிக்கல் பெண்களுக்கான தாய்மையோட ஆஸ்பெக்ட் அண்ட் ஃபேமிலி நடத்துற நிர்வாக திறன்கள், அப்புறம் வேலை தேடி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும். பிளஸ் இவற்றையெல்லாம் தாண்டி பெண்களுக்குரிய இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த எல்லா அம்சங்களையும் பற்றி அப்பா அவர்களின் கருத்துக்களை திருமதி உஷா ராமராஜ் அவர்கள் நமக்கு வழங்குவார். யூஸ்வலி சொசைட்டியில அகாம்ப்ளிஷ் பண்ணிருக்கிற பெரிய அளவுகளுக்கு பின்னால விமன் வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சிருப்பாங்க. பெண்களோட அடக்கம், பொறுமை, அப்புறம் தியாக மனப்பான்மை, அப்புறம் வளைஞ்சு கொடுக்கிற தன்மை, ரொமான்ஸ்கான அந்த ஸ்பீக், இந்த எல்லா வேல்யூஸ்லயும் விளக்கிற வகையில நம்மளோட பழங்கால லிட்ரேச்சர்ல எழுத்தாளர்கள் லைக் ராஜகோபால் அண்ட் அகிலன் அவர்கள் நிறைய வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. திரு ராஜகோபால் அவர்கள் தன்னுடைய கேரக்டரான லலிதா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல எப்படி வந்து ஒரு பெண் இண்டிபெண்டன்ஸோட மட்டும் இல்லாம வேல்யூஸும் வந்து சேர்த்து நிறைய விஷயங்களை வந்து அகாம்ப்ளிஷ் பண்றாங்க அப்படிங்கறத வந்து காமிச்சிருப்பாரு. இந்த லலிதாங்கிற கேரக்டர் வந்து நல்லா படிச்சு வேலையில இருந்து லவ் மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் அவங்களோட மாமனார் கிட்ட எப்படி வந்து ஹம்பிளா வந்து நடந்து பவ்யமாக இருந்து அன்பான பேச்சால் அவரிடம் நல்ல பெயர் வாங்குகிறார் என்ற அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டோரி. பிளஸ் அகிலனோட கமலம் அப்படிங்கிற கேரக்டர் என்னதான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க முடியாம இருந்தாலும் வேற ஒருத்தரோட மனைவியான பின்னரும் தன்னோட பழைய காதலை வந்து விட முடியாத இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேல்யூ வைஸ் தப்பா இருக்கிற மாதிரி தெரியல எத்திக்கலா பார்த்தா. பட் அப்பா அங்கேஸ்ரீ கர்மயோகி சொல்றார், ரொமான்ஸ் வந்து சொசைட்டியோட கன்வென்ஷன்ஸை தாண்டிதான் வரும் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா ஆண்டனி ஜாலட் அவரோட ஃபேமஸ் நேம் லைக் ரொம்ப பிடிச்சமான கேரக்டர். அவர் எழுதிய டாக்டர் டான் அப்படிங்கிற நாவல்ல மேரி டான்ங்கிற ஒரு இன்லெஜிட்டிமேட் பர்சன் தான் வந்து அப்ளிஸ் பண்றாங்க. அவங்கதான் ஹீரோயின். எப்படி தன்னோட மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க என்னதான் வந்து பண சுமர்ல உதாசீனப்படுத்தினாலும் அவங்களே வந்து தன்னுடைய இந்த பேட் வேல்யூஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி ஒரு அப்பா சொல்ற மதரோட பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்க்கையை வந்து தனக்கு சாதகமாக நிறுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேரக்டர். ஸோ பெண்ணின் பெருமைங்கிற இந்த தலைப்பு உண்மையில சொல்ல போனா ரொம்ப நேரம் பேசினே போலாம். அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. இங்க இப்போ வந்து திருமதி உஷா அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த 2 மணி நேர கால அவகாசத்திற்கு ஏற்றபடி அப்பாவோட இந்த ஆழமான கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் வழங்க முயற்சி செய்வார். விஷயத்தை என்னதான் சுருக்கினாலும் அன்பர்களின் மனதில் பதியற மாதிரி பேசுவார்னு எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ.
ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் அப்பா திரு கர்மயோகி அவர்களுக்கும் முதலில் என் சமர்ப்பணத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வெப் கான்ஃபரன்ஸ் மூலம் கலந்து கொள்ளும் அன்னை அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியான மையங்களில் அன்பர்களின் முன் அமர்ந்து சொற்பொழிவுகளை ஆற்றிக்கொண்டிருந்த எனக்கு முதன்முறையாக வெப் கான்ஃபரன்ஸ் மூலம் சொற்பொழிவாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. நான் முதன் முதலில் 1994 மார்ச் மாதம்தான் என்னுடைய சொற்பொழிவு சேவையை தொடங்கினேன். அன்று எனக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு கிடைத்த தலைப்பு பெண்களை பற்றி அன்னையின் கண்ணோட்டம். இன்று முதன் முதலாக வெப் கான்ஃபரன்ஸ் மூலம் கிடைத்த வாய்ப்பும் பெண்ணின் பெருமை என்பதுதான். ஆக முதன் முதலாக பேசும் வாய்ப்புகள் எல்லாம் பெண்களை பற்றியே அமைவது குறித்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, பெண்ணின் பெருமையை இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று எல்லோர் மனதிலும் ஒரு கேள்வி எழலாம். பெண் என்ற முறையில் நானே என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அன்னையின் அருள் என்ற பெரிய சப்போர்ட்டை வைத்துக்கொண்டு ஏராளமாக சாதிக்கலாம் என்று அப்பா அவர்கள் ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பே எனக்கு நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். இந்தந்த துறைகளில் இன்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியதும் உண்டு. அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொண்டு அந்த வாய்ப்புகளுக்கு உரிய பலனை கைமேல் பரிசாக பார்ப்பதற்கு வேண்டிய முயற்சிகளை அப்போதே நான் எடுத்திருந்தால் இன்று ஒரு பெண் அன்னை என்பரால் என்ன சாதித்திருக்க முடியும் என்பதற்கு நானே ஒரு நிரூபணமாக உங்கள் முன்னாடி நிற்பேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கை மற்றும் குடும்ப சூழ்நிலைகள் அப்பா எதிர்பார்க்கும் அளவிற்கு முன்னோடியாக தலையெடுப்பதற்கு இடம் தரவில்லை. பெரிதாக சம்பாதித்து காட்டாவிட்டாலும் பகவான் மற்றும் அன்னையின் ஆன்மீக கருத்துக்களை அன்பர்களுக்கு விளக்கி கூறுகின்ற இந்த சொற்பொழிவு சேவையாவது அப்பா பாராட்டும் அளவிற்கு செய்ய வேண்டும் என்று கடந்த ஒரு 17-18 வருடங்களாக ஒரு தீர்மானத்துடன் செயல்பட்டு வருகின்றேன். இந்த சொற்பொழிவு சேவையானது தியானமய மேடையில் இருந்து கம்ப்யூட்டர் மேடைக்கு உயர்ந்துள்ளது. இது ஒரு வகையில் எனக்கு கிடைத்த முன்னேற்றமாக நான் எடுத்துக்கொள்கின்றேன். நான் பெரிதாக சாதிக்காவிட்டாலும் பெண்ணின் பெருமை என்ற தலைப்பில் பேசுவதை பற்றி எனக்கு மிகுந்த சந்தோஷம். பெண்ணின் பெருமையை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏன் வந்துள்ளது என்றால், அவளுடைய பெருமையை உலகத்துக்கு தெரியாதவாறு பல நூற்றாண்டுகளாக பெண் என்பவள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு இருந்தாள் என்பது உண்மை. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று ஒரு பழமொழி உள்ளது. அதாவது படித்தவனும் பணக்காரனும் தான் மனிதர்களாக கருதப்பட்டார்களே தவிர, படிப்பறி இல்லாதவர்களுக்கும் ஏழைகளும் மனிதர்களாகவே கருதப்படவில்லை. அப்படி ஒரு காலம் இருந்தது. அம்மாதிரியே மனிதன் என்ற வார்த்தை ஆணைத்தான் நெடுங்காலமாக குறித்ததே தவிர, பெண் என்ற ஒருத்தி இருக்கிறாள் என்பதை இந்த உலகத்தின் நினைப்பில் இல்லாமல் இருந்தது. இப்படி இருந்த உலகம் இன்று மாறி பெண்களையும் ஒரு பொருட்டாக இவ்வுலகம் மதிக்கிறது என்று சொன்னால் அதை ஒரு பெரிய சிறந்த மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்கள் இன்று சமூகத்தில் முன்னேறி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதாவது ஜனநாயக சுதந்திரம், படிப்புரிமை, ஓட்டுரிமை மற்றும் தொழில் புரட்சி, நகரமயமான வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் நாம் காரணமாக காட்டலாம். படிப்புரிமை பெண்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுத்துள்ளது. நகர வாழ்க்கையும் நவீன பொருளாதார சூழலும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது. அதனால் அவர்கள் கையில் ஒரு வருமானத்தையும் கொடுத்திருக்கின்றது. கேஸ் ஸ்டவ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் போன்ற இந்த யந்திரங்கள் வீட்டு வேலை என்ற பெரிய பாரத்தை குறைத்து பெண்களுக்கு நிறைய ஓய்வு நேரத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த ஓய்வு நேரங்களை அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது அவரவர் இஷ்டத்தை பொறுத்தது. டிவி சீரியல் பார்ப்பதிலேயே நிறைய நேரத்தை செலவிடுகின்ற பெண்களும் ஏராளம். அப்படிப்பட்ட பெண்களை பற்றி நாம் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளவும், தன்னுடைய சம்பாதிக்கும் திறனை உயர்த்தி கொள்ளவும், தன்னுடைய பர்சனாலிட்டியை மேம்படுத்திக் கொள்ளவும், தன் கணவர், தன் உடன் பிறந்தவர்கள், தான் பெற்ற பிள்ளைகள் என்று இவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்தவும், தன்னுடைய எனர்ஜியையும் நேரத்தையும் செலவிட முன்வரும் பெண்களுக்கு அப்பாவிடம் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றது. பிஎன்பியில் வருகின்ற எலிசபெத் கதாபாத்திரம் அப்பாவால் பாராட்டப்படுகின்ற கதாபாத்திரம் என்று அன்பர்கள் அனைவருக்கும் தெரியும். எலிசபெத்துக்கு இருக்கின்ற அந்த விசேஷமான தனித்தன்மை, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, அவளுடைய ஆழமான கொள்கை பிடிப்பு, அவளுடைய அசைக்க முடியாத மனோதிடம், தன் சகோதரி மேல் அவளுக்கு இருந்த நல்ல எண்ணம் என்று இவையெல்லாம் பெண் அன்பர்களாகிய நமக்கும் இருப்பதற்கு வாய்ப்புண்டா? முயற்சி எடுத்தால் இவற்றையெல்லாம் நம்மால் வளர்த்து கொள்ள முடியுமா என்று அப்பாவிடம் கேட்டால் கண்டிப்பாக முடியும் என்றுதான் சொல்வார். எலிசபெத் சாதித்தது எல்லாம் தன் சொந்த முயற்சியால் சாதித்தது. அவளுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை, எடுத்து சொல்லவும் எவரும் இல்லை. தானே அந்த 20 வயதில் எப்படி வாழ வேண்டும், யாரை மனம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த அணுகுமுறைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும், எந்த பண்புகளை வாழ்க்கையில் வலியுறுத்த வேண்டும் என்று தெளிவாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். தன்னந்தனியே அவள் இவ்வளவு சாதித்திருக்கிறாள் எனும்போது அன்னையின் அருளின் ஆதரவும் அப்பாவின் வழிகாட்டலும் கிடைக்க பெற்ற நம்மால் என்னதான் சாதிக்க முடியாது என்ற கேள்வி எழுகின்றது. இந்திரா காந்தி அம்மையார் எப்படி பிரதமரானார் என்ற கேள்வியை எழுப்பினால் எல்லோரும் நேருஜியின் மகள், அதனால்தான் அவர் பிரதமரானால் இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்பார்கள். இன்றைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார் என்று கேட்டால் எம்ஜிஆர் அவர்கள் இவருக்கு அரசியலில் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து இவரை முன்னுக்கு கொண்டு வந்தார். ஆகவே ஜெயலலிதா முதலமைச்சரானதில் என்ன ஆச்சரியம், முதலமைச்சர் ஆகாவிட்டால்தான் ஆச்சரியம் என்று சொல்வார்கள். நேருஜி அவர்களின் ஆதரவும் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவும் இவர்களை நாட்டின் உச்சிக்கும் மாநிலத்தின் உச்சிக்கும் கொண்டு சென்றுள்ளது என்றால் அன்னையின் ஆதரவை பெற்ற நாம் பெரிதாக சாதிக்காமல் இருப்பதுதான் ஆச்சரியம். அப்பா அவர்கள் பெண்களுக்குரிய சிறப்பு அம்சங்களாக அவளுடைய தாய்மை, அதற்குரிய அன்பு, சேவை மனப்பான்மை, மனைவி என்ற ஸ்தானத்திற்குள்ள கற்பு நெறி, தூய்மை, பிள்ளைகளை பாதுகாத்து ஒழுங்காக வளர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும் பொறுப்பு உணர்வு, அந்த பொறுப்பு உணர்வுக்கு உள்ள நல்ல ஒரு நிர்வாகத் திறமை, குடும்ப நலனை முன்னிறுத்து தன்னுடைய தேவைகளை விட்டு கொடுக்கும் தியாக மனப்பான்மை, மனதில் இடம் பிடித்தவனை மணாளனாக கைப்பிடிக்க தேவையான மனப்பக்குவம், அதற்கு இடையூறாக வருகின்ற எதிர்ப்புகளையெல்லாம் வாங்கிக் கொள்ளக்கூடிய மனோதிடம் என்று இப்படி பெண்களோடு சம்பந்தப்பட்ட பல சிறப்பு அம்சங்களை வலியுறுத்தி பேசும்படி எனக்கு சொற்பொழிவை அமைத்து கொடுத்திருக்கின்றார். முதலாவதாக பெண்களுக்குண்டான சிறப்பு அம்சங்கள் உடைய ஆன்மீக மூலமும் அடிப்படையும் என்ன என்பதிலிருந்து தொடங்கி இந்த பெண்ணின் பெருமை என்ற தலைப்பிற்கான விரிவுரையை துவங்குகின்றேன். தூய்மை என்பது இறைவனை மட்டும் நம்பி வாழ்வது என்பது ஸ்ரீ அன்னையின் விளக்கம். இறைவனை சச்சிதானந்தம், புருஷன், ஈஸ்வரன் என அழைக்கின்றோம். புருஷனை நம்புவது பிரகிருதி, ஈஸ்வரனை அடுத்து செயல்படுவது சக்தி. ஆங்கிலத்தில் ஹஸ்பண்ட், கணவன் என்ற சொல் பொருள் ஈட்டுபவன் எனவும், வைஃப் என்பது உமன், பெண் எனவும் ஆகும். தமிழில் புருஷன் என்பது ஆன்மீக அடிப்படையில் இறைவனாகும். பத்தினி, பாரியாள், மனைவி, இல்லக்கிழத்தி, சம்சாரம் என்ற சொற்கள் ஆன்மீக அடிப்படையில் கற்புடைய பெண்ணை பத்தினி எனவும், குடும்ப பாரத்தை ஏற்றவள் பாரியாள் எனவும், மனைக்குரிய பெண் மனைவியாகவும், இல்லத்தை இருப்பிடமாக கொண்டவள் இல்லக்கிழத்தி என்றும் கூறும். பெண்மையின் முதல் அம்சம் தாய்மை. தாய்மை சுயநலமே அறியாத பரநலனுக்குரிய ஜீவனாகும். பெண்ணின் உடல் அமைப்பு பக்தியின் சின்னம் என்று பகவான் கூறுகின்றார். மனிதனை படைக்க ஆண்டவன் முனைந்த பொழுது அதற்குரிய உருவம் அவனுக்கு புலப்படவில்லையாம். பல கடவுள்கள் பல ரூபங்களை கொடுத்தார்களாம். ஆனால் அவற்றையெல்லாம் ஆண்டவன் நிராகரித்து விட்டாராம். குரங்கு மனிதனாக பரிணாம வளர்ச்சி பெற்றது என்ற கொள்கை முழுவதுமாக நிரூபணமாகவில்லை என பகவான் கூறுகின்றார். ஏன் என்றால், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு இந்த பரிணாமம் உயரும் பொழுது கம்பளிப்பூச்சியின் கூடு போன்ற இடைப்பட்ட நிலை ஒன்று உள்ளது. அது நம் கண்ணுக்கு தெரியாத சூட்சும ரூபம் என்கிறார். அது இந்த டார்வினால் புறக்கணிக்கப்படுவதால் பகவான் டார்வின் கொள்கையை முழுவதுமாக ஏற்பதில்லை. கடவுள்கள் கொடுத்த பல்வேறு ரூபங்களில் இன்று நாம் தாங்கும் இந்த உடலின் ரூபம் இறைவன் ஏற்றுக்கொண்டது. அந்த ரூபம் பக்தியால் பழுத்து நிறைவு பெற்ற ரூபம் பெண்ணின் உடல் என்று பகவான் எழுதுகின்றார். திருவள்ளுவர் கூட பெண்ணின் பெருமையை பலவாறும் சொல்கின்றார். அதாவது, பெண்களில் வாயில் ஊறும் நீர் எந்த நேரமும் இனிமையாக இருக்கும் என்ற ஒரு கருத்து உண்டு. அந்த கருத்தை ஆமோதிப்பது போன்றது வள்ளுவர் சொல்லானது வாளையில் ஊறும் நீர் என்பது. காலையில் எழுந்தவுடன் முதற் காரியமாக நாம் செய்வது பல் தேய்த்து குளிப்பது. பல் துலக்கிய பின் வாய் தூய்மை பெறும். இடைவிடாத தியானத்தை மேற்கொள்ளும் காலங்களில் தூங்கி எழுந்தால் தியானம் கலைந்தது போல இருக்கும். அப்பொழுது பல் துலக்கும் முன் வாயானது தூய்மை பெறுவதை கவனித்தால் துலக்கியதற்கு பின் இருப்பது போல தெரியும். ஏன் என்றால், தியானத்தில் ஊறிய உடல் வாயை பல் துலக்கிய பின் உள்ள தூய்மைக்கு கொண்டு வருகின்றது. பிறப்பால் பெண்ணிற்கு அந்த தூய்மை உண்டு என்று சொல்கின்றார். பெண்கள் வாசனை திரவியங்கள், மனமுள்ள சோப்பு பவுடர்களை விரும்புவார்கள், அதிகமாகவும் பயன்படுத்துவார்கள். பெண்ணின் பருவத்தில் மனம் நிறையும் சந்தர்ப்பங்கள் எழுவதுண்டு. அது வாழ்வில் பலருக்கும் பூர்த்தியாகும். உள்ளும் புறமும் நிறைவு நெகிழ்வு பெறும் பருவம் இது. அந்த நிலையில் பொதுவாக சிறந்த பெண்களுக்கு உடல் சுகந்தத்தால் சூழப்படுமாம். இது கவர்ச்சி தராது, பக்தியை எழுப்பும். தேவி உபாசகர்களுக்கு தெய்வம் பெண், பெண் தெய்வம். அவள் பாதம் பாதமலர். அதை நெஞ்சில் வைத்து பூஜிப்பது அவர்களின் வழிபாடு. அது போன்ற பக்தருக்கு அமைந்த மனைவி அவருக்கு வழிபடும் தெய்வமாக அமையும். அவரை பொறுத்தவரை தேவியை பூஜிப்பதும் மனைவியை ஆழ்ந்த உணர்வில் பிரதிஷ்டை செய்வதும் ஒன்றே. அதுபோன்ற கணவன் இயல்பாக இனிமையாக இருக்கும் நேரம் மனைவி தன்னை ஸ்தோத்திரம் செய்வதாக கூச்சப்பட்டு அச்சப்படுவாள் சொல்வதும் உண்டு. பையல் என்ற பொழுதே பரிந்தெடுத்தாள் தாய் என கூறும் பட்டினத்தாரும் பெண்மையின் பெருமையை உணர்ந்த முனிவர். இந்திய மரபில் குழந்தை தெய்வம். அதே போல நம்முடைய கலாச்சார சூழலில் பெண் என்பவள் வழிபாட்டுக்கு உரியவள், தெய்வ அம்சம் படைத்தவள். அவள் மாங்கல்யம் கணவன் உயிருக்கு கவசம். அவள் ஆழ்ந்து நினைப்பது பூர்த்தியாகாமல் போவதில்லை. ஆவது பெண்ணால் என்பது நம்முடைய தமிழ் மரபு. இயற்கையாக பெண்ணின் குரல் இனிமையானது. இதை ஆன்மீக விளக்கப்படி பார்த்தால் அன்பு சத்தியத்துடன் கலந்தால் எழுவது இனிமை. குரல் உயிரை வெளிப்படுத்துவது, அது பிராணன். பெண் குரல் இனிமையானது என்பது பெண்ணின் உயிரில் இயல்பாக அன்பும் சத்தியமும் இணைந்துள்ளதற்கு அடையாளம். அதனால்தான் பெண்ணின் குரல் இனிமையானது என்று சொல்கின்றோம். மனிதன் சுயநலம், சேவை என்பது பரநலம். தாய்மையால் பரநலம், அதாவது குழந்தையை பேணுவது, இயற்கையாக பெண்ணிற்கு அமைந்துள்ளது. குடும்ப வாழ்வும் மன வாழ்வும் பெண்ணிற்கு பிறருக்கு தன்னை அர்ப்பணிக்குமாறு இயற்கையிலும் சமூகத்திலும் ஏற்பட்டுள்ளது. பெண் என்பவள் மென்மைக்குரியவள். மென்மை என்பது வளமையின் இனிமை. அந்த இனிமையை இதமாக செயல்படுத்தும் வலுவான இதயத்திற்கு உரியதுதான் மென்மை. இந்த மென்மை அச்சத்திற்கோ பலகீனத்திற்கோ உரியதல்ல. வலிமையின் திண்மையானது ஆன்மீக சாந்தி மற்றும் மௌனத்தை பெறுவதால் மென்மையாக இருக்கின்றது. வீடு ஆணுக்கும் குடும்பம் பெண்ணுக்கும் உரியது. பொருள் ஈட்டுவது ஆண், அந்த பெற்ற பொருளை பொறுப்புடன் கடமையுடன் பண்பாக உரிய செயலுக்கு பயன்படும்படி செய்வது பெண். பெண்ணுக்கு திறமை குறைவாக இருந்தால் பெரும் பொருள் வீணாகிவிடும். பொறுப்பில்லாவிட்டால் உரியவருக்கு கிடைக்க வேண்டியது உரிமை அற்றவரிடம் சென்று அடைந்துவிடும். கடமை தவறினால் காலம் காட்டி உறுத்தும். பண்பு குறைந்தால் பெரும் செலவில் சிறு காரியம் அரைகுறையாக முடியும். இவை பெண்ணுக்கு அமைந்தது. ஒரு பெண் இதை சாதிக்க அவளுக்கு செயலிலும் சொல்லிலும் உணர்விலும் கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடு உயர்ந்தால் கடமை சிறக்கும், மிளிரும். கட்டுப்பாடு குறைந்தால் கட்டுத்தறியிலிருந்து விடுபட்ட மாடு போன்று ஆகும் குடும்ப வாழ்க்கை. பரம்பரை பரம்பரையாய் செல்வமும் அன்பும் பண்பாக பரிமாறப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவை அறியேன் என்பார்கள். நாங்கள் குழந்தைகளாய் வளர்ந்த காலத்தில் பெற்றோர் எங்களை அடித்ததில்லை, திட்டியதும் இல்லை. நாங்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழ்ந்தோம், அதுபோலவே வளர்ந்தோம் என்பார்கள். அவர்கள் உடன் பயின்றவர் அனைவரும் சிறு உத்தியோகம் பெற்று அதை பெரிதாக போற்றிக்கொள்ளும் பொழுது, இப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் ஆரம்பத்தில் இருந்தே பெரிய உத்தியோகங்களை பெறுவார்கள். வாழ்வில் அசந்தர்ப்பம் விபத்து என்பது பொதுவாக இயல்பு. ஆனால் இதுபோல் வளர்ந்த குழந்தைகள் வாழ்வில் அவை அரிதாக இருக்கும். பெரும்பாலும் இல்லை என்பதே அனுபவமாக இருக்கும். லட்சியம் என்பது இக்குழந்தைகளுக்கு உண்டான இயல்பு. இவர்கள் லட்சிய இயக்கங்களை நாடி சென்று சேவை செய்வார்கள். இவை அனைத்திற்கும் அடிப்படை பண்பான குடும்பம், பக்குவமான பெண்களால் நடத்தப்பட்டதாகும். உலக சரித்திரத்தில் இதுவரை இல்லாதவை. அசோக சக்கரவர்த்தி படையெடுப்பை கைவிட்டது. மகாத்மா காந்திஜி தான் நிறுவிய இயக்கம் அரசியல் பலன் பெற்ற பொழுது தனக்கே உரிய தலைமை பதவியை விரும்பி நேருவுக்கு கொடுத்தார். பெண், அதுவும் இந்திய பெண்ணின் பண்பின் நோக்கம் அது போன்றது ஆகும். தான் நடத்தும் குடும்பத்தில் எழும் வாழ்க்கை வசதிகளை பிறருக்கு மட்டும் கொடுப்பதில் இன்பமுறுவாள் பெண். இதை சாதிப்பது பொறுமை. அனந்தமாக பிரம்மம் அசைவற்று இருப்பதை ஸ்தானு சாந்தி அமைதி என்று சொல்வார்கள். பொறுமையின் பெருமையை அறிய பொறுமை அற்றவரை நினைத்தால் புரியும். நாமே பொறுமை இழந்த நேரங்களும் உண்டு. அந்த நேரம் நாம் பொறுமையை கருதினால் அதன் பெருமை விளங்கும். பெரிய காரியங்களில் பொறுமை முடியலாம். சிறிய காரியங்களில் பொறுமை என்பது சிரமம். ஒரு நாளைக்கு பல முறை பல வழிகளில் பொறுமையை இழக்க நிர்பந்தம் எழுவதுதான் குடும்ப நிர்வாகம். ஆனால் பொறுமையின்றி குடும்பம் இல்லை. பொறுமையாக வாழ்ந்து வளர்ந்த பெண்ணுக்கு தான் பொறுமையுடையவள் என தெரியாமலே இருப்பதுண்டு. நம்மிடம் நிறைந்துள்ள பெரிய நல்ல குணம் இருப்பதே நாம் அறியாவிட்டால் அதுவே அதை பெற்றதற்குரிய லட்சணம் என்று எழுதியிருக்கின்றார். சுதந்திரம் வரும் முன் மக்கள் நிலை அவலமானது. அதிலும் பெண் நிலை மோசம். அவளுக்கு திருமணமே தொழிலாக அமைந்தது. பெண்ணுக்கு படிப்பு தொழில் அன்று சொற்பம். குழந்தை பருவத்தில் பெண்ணானவள் தகப்பனாரையும் பிறகு கணவனையும் மகனையும் என்று ஆண்கள் ஆதரவிலேயே வாழும் நிலை அவளுடையது. அக்காலத்தில் வறுமை அதிகம். குடும்பத்திற்கு மூலமாக இருக்கின்ற புருஷன் இறந்துவிட்டால் குடும்பம் தெருவுக்கு வந்துவிடும். அதில் அதிகமாக பாதிக்கப்படுபவள் பெண். ஆனால் படிப்பு வேலை அதிகரித்துள்ள இன்று இந்த அவல நிலை அளவு கடந்து குறைந்திருக்கின்றது. ஒரு ஜில்லாவில் உள்ள தலைநகரில் இருக்கக்கூடிய பெரிய உத்தியோகஸ்தர்களில் கணக்கெடுத்து பார்த்தால், ஒரு 500 பேரை கணக்கெடுத்தால், அதன் முன் தலைமுறையில் அவர்கள் கோயில் பூசாரியாகவும் கிராம கணக்கு பிள்ளை, சர்க்கார் குமாஸ்தா, வக்கீல் குமாஸ்தா, ஜவுளிக்கடையில் கணக்கு பிள்ளை ஆகியோரின் புதல்வர்களாக 400 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். முந்தின தலைமுறையில், அதாவது தகப்பனார்கள் வந்து இந்த வக்கீல் குமாஸ்தாவாகவும் சர்க்கார் குமாஸ்தாகவும் கணக்கு பிள்ளையாகவும் இருந்தவர்களின் புதல்வர்கள் இன்று பெரிய உத்தியோகத்தில் இருந்தார்கள். இது சாதனையின் முக்கிய பகுதி. பெரும் பகுதி குடும்ப பெண்களையே சாரும். கடை நிலையில் இருந்த குடும்பத்தை மத்தியதர வர்க்க குடும்பமாக அடுத்த தலைமுறைக்கு செய்தவர் பெண். சீனிவாச ராமானுஜம் அவரின் தகப்பனார் ₹20 சம்பளம் பெற்ற ஜவுளிக்கடை குமாஸ்தா. ஆனால் இன்று நிலை சமூகத்தில் உயர்ந்து மாறியிருக்கின்றது. அதே குடும்ப பெண்கள் தன்னுடைய ஆத்மீக பெருமுயற்சியால் மக்களை அடுத்த தலைமுறையில் இன்று டாக்டர், இன்ஜினியர், அமெரிக்காவில் வேலை செய்பவர்களாகவும் மாற்றியுள்ளனர். அன்று சமூகம் ஏழ்மையானது. இன்றைய சமூகம் ஏழ்மையினின்று விடுபடும் ஆர்வம் உள்ள முன்னேற்ற நோக்கமுடையதாக இருக்கின்றது. இப்படி மாறிய நிலையில் பெண்ணின் சாதனை என்பது மகத்தானது. அனுசியா திருமூர்த்திகளை குழந்தையாக்கினாள். நெறியான பெண்கள் முறையாக குடும்பம் நடத்தி மோட்சம் பெற்றனர். இந்து சமூகத்தில் இதுவே அதிகபட்ச லட்சியம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா பெற்ற இந்த லட்சியத்தை மேல் நாடுகள் இதுவரை இன்னும் எட்டவே இல்லை. அவர்களின் வாழ்க்கை வசதி பெரியது. ஆனால் ஆன்மீக நிலை அளவு கடந்து தாழ்ந்திருக்கின்றது. அன்று பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை, ஊதியம் தரும் தொழில் இல்லை, அறிவு தரும் படிப்பில்லை, உரிமை என கூறும் எதுவுமே அவளுக்கு இல்லை. அவளுக்கு சிரமம் என எழுந்தால் கணவனையே நாட வேண்டும். அந்த கணவனே அவளுக்கு பிரச்சனையாக இருந்தாலும், அல்லது கணவன் அவள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கவில்லை என்றாலும், அவள் நிலை என்ன? அவள் எதை நாடி போக முடியும்? அவள் எரிச்சல் பட்டால் உள்ளதும் போகும். அதனால் எரிச்சல் படும் உரிமையும் அவளுக்கு இல்லை. இந்த நிலையில் அவள் தெய்வம் இருக்குதடி, தங்கமே தங்கம் என்ற மனநிலையை பெறுகின்றாள். இது அவல நிலை. ஆனால் அது அவளுக்கு தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. அது பெரிய நம்பிக்கை. அதனால் அவளால் குடும்பத்திற்கு அளவு கடந்து சாதிக்க முடிகிறது. அமெரிக்க கம்பெனிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாடிக்கைக்காரரை திருப்தி செய்வது அவசியம் என அறிந்து, அதனால் அமெரிக்க கம்பெனிகள் உலகெங்கும் பெரும் அளவில் வளர்ந்து பெருகியது. அதே போல பெண் அவள் நிலையால் குடும்பத்தினர் திருப்திபட உழைத்தாள். அதனால் அவள் குடும்பம் அந்த அவல நிலையிலும் அளவு கடந்து உயர்ந்தது. இன்று சமூகம் வளர்ந்து, ஏழ்மை குறைந்து, உரிமை பெருகக்கூடிய நேரம். அன்பர்களுக்கு அன்னை சூழல் ஆதரவு தரும் நேரம். இது போன்ற கிடைத்தற்கரிய வாய்ப்புகள் சமூகத்திலும் ஆன்மீகத்திலும் எழுந்துள்ளன. 20 வருடங்களுக்கு முன் 18,000 ரூபாய்க்கு வாங்கிய மனை இன்று 5 லட்சம் விலை போகின்றது. அந்த அளவில் வாழ்வில் எல்லா துறைகளிலும் வாய்ப்பை எதிர்கொள்ளும் சூழல் இது. இன்று பெண்கள் வாய்ப்பை அறிந்து, அன்னையை ஏற்று குடும்பத்தை வளர்த்தால், சர்க்கார் குமாஸ்தாவாக இருக்கின்ற மனிதர் இன்று தொழிலதிபர் ஆக முடியும். இந்த சந்தர்ப்பத்தை அநேகர் அறிவதில்லை. இது இன்றைய பெண்கள், அதிலும் குறிப்பாக அன்பரான பெண்கள் அவசியம் அறிய வேண்டியது என்று எழுதியிருக்கின்றார் அப்பா அவர்கள். பொதுவாக பெண்களுக்கு சமயோசிதம் உண்டு. இன்ட்யூஷன், தானே யோசனை செய்யாமல் அறியும் அறிவும் பெண்களுக்கு உண்டு. இவற்றை நல்ல முறையில் உயர்ந்த அளவில் பயன்படுத்தும் எந்த அன்பரான பெண்ணும் தம் மக்களை தொழிலதிபர்களாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றும் வாய்ப்பு அபரிமிதமாக உள்ளது. ஆனால் இவற்றை பெண்களாகிய நாம் கருத வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். பெண் என்பவள் கவர்ச்சியின் உறைவிடம். அது அவள் பிறப்புரிமை. அழகு கவர்ச்சியை அனைவரும் அறிவர். ஆனால் பண்பின் கவர்ச்சி பல மடங்கு பெரியது. இதற்கு பிஎன்பி கதையில் நிரூபணம் இருக்கின்றது. அதாவது, ஜேன் பேரழகி என்று பெயர் வாங்கியவள், டார்சி எலிசபெத்தை விரும்பியது முக அழகை வைத்து இல்லை, பணத்திற்காகவும் இல்லை. பிங்லி ஜேனை விரும்பியது அவள் முக அழகிற்காக என்று சொல்லலாம். விக்காம் லிடியாவை விரும்பியது அவள் உடல் கவர்ச்சிக்காக என்று சொல்லலாம். ஆனால் டார்சி எலிசபெத்திடம் உள்ள சிறந்த பர்சனாலிட்டி, அவளிடம் காணப்பட்ட ஒரு தனித்தன்மை, அவளுடைய லட்சிய மனப்பான்மை, ஆதாயத்தை நாடாத மனம் போன்ற பண்பின் அழகால்தான் டார்சி அவள் மேல் ஒரு ஈர்ப்பு கொண்டு அவளுடைய அன்பிற்காக இயங்கினான் என்று தெரிகின்றது. அதாவது தேவை கவர்ச்சி போன்றவற்றை எதிர்பார்ப்பது என்பது தன்னை மட்டும் கருதுவது, அன்பு என்பது பிறரை மட்டும் கருதுவது. டார்சி கர்வி, ஆனால் பலன் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. இரண்டாம் முறை அவன் எலிசபெத்திடம் தன்னை மணக்கும்படி கேட்ட போதும், உன் மனம் மாறவில்லை எனில் அதுவும் எனக்கு சம்மதம், நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன் என்று கூறுகிறான். அது அன்பால் மட்டுமே கூற முடியும். தன்னை விட உயர்ந்த குண லட்சணங்கள் உள்ள பெண்ணை அவன் மனம் நாடுகிறது. மேலும் டார்சியின் கர்வத்திற்கு பணியாதவள் எலிசபெத் ஒருத்திதான். அந்த பண்புதான் அவனை கவர்ந்தது. அந்த பண்புதான் 10,000 பவுன் வருமானம் உள்ள டார்சியை மணக்க வைத்தது. அதனால் அழகு கவர்ச்சியை விட பண்புகளுக்கு பலன் அதிகம் என்று இதன் மூலம் நிரூபணமாகின்றது. உடை அதன் வண்ணம் கவர்ச்சிக்காக ஏற்பட்டது என பகவான் குறிப்பிடுகின்றார். எழுத்தாளர் கூப்பா ராஜகோபால் அவர்கள் 1940 எழுதிய கதையில் இந்த கருத்து சிறப்பாக வெளியாகி இருக்கின்றது. இந்த கதை பூர்த்தியாகவில்லை, கதைக்கு வேரோட்டம் என்று பெயர். இந்த கதையில் பிரசிடென்சி கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவன் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் சந்திரசேகரன். அவர் நிதானமும் நாணயமும் நிறைந்தவர், கண்ணியமானவர். இந்த கல்லூரி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும் கல்லூரி. இங்கு பெண்களோடு எல்லா மாணவர்களும் சகஜமாக பழகும் பொழுது இந்த சந்திரசேகரன் மட்டும் அதை நாடாதவன், அதாவது பெண்களை நாடி போகாதவன். அந்த கல்லூரியில் லலிதா என்ற பெண் படித்து வந்தாள். அவள் அழகும் அறிவும் பெற்றவள், அமைதியான பெருந்தன்மை உடையவள். அதனால் அவள் கல்லூரியில் அவள் படிக்கும் மாணவர்களிடம் ராணி என பெயர் வாங்கியவள். எந்த மாணவனுக்கும் தன்னுடைய மனதில் இடம் தராதவள். ஆனால் அவளுக்கு சந்திரசேகரனுடன் பழக விருப்பம். ஆனால் அவனோ அவளோடு பழகுவதற்கு ஏற்படும் சந்தர்ப்பங்களை எல்லாம் வலிய தவிர்த்து கொண்டே இருந்தான். அவளே முனைந்து அவனோடு பழகினாள். பிறகு அவளை அவன் ஏற்றுக்கொண்டு ஹாஸ்டலை விட்டு வெளியேறி ஆர்வமாக அவளோடு தனி குடித்தனம் அமைப்பது என்பதே ஒரு புரட்சியாக இருக்கின்றது. சந்திரசேகரனுக்கு தன்னுடைய தகப்பனாருக்கு என்ன பதில் கூறுவது, எப்படி அவரை சந்திப்பது, அவர் முகத்தில் விழிக்காதே என்றால் என்ன செய்வது என்ற கேள்விகள் எல்லாம் 70 மீறி சந்திரசேகரனை தனி குடித்தனம் செய்ய ஏற்பாடு செய்ய வைத்தது அவளுடைய பண்பு. சந்திரசேகரன் லலிதாவை திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் வந்தது பிறகு இந்த விஷயம் சந்திரசேகரனின் அப்பாவின் காதிற்கு எட்டியது. கிராமத்திலிருந்து எள்ளும் கொள்ளும் வெடிக்க அவர் மகனை பார்க்க வருகின்றார். அவர் வரும் நேரம் சந்திரசேகரன் கடைத்தெருவுக்கு போயிருந்தான். லலிதா மட்டும்தான் இருந்தாள். அவள் அவரை புரிந்து கொண்டு அமைதியாக மௌனமாக வரவேற்கிறாள். ஆனால் அவரோ அவளை ஏறெடுத்தும் பார்க்காமல் பேசிக்கொண்டிருந்தார். அந்த நேரம் அவளுடைய குரல் இனிமையானது அவரை ஆட்கொண்டது. அந்த இனிமையினால் அவர் சிரமப்பட்டு நிமிர்ந்து அவளை பார்க்கின்றார். அவர் கண்ணுக்கு அவள் சாட்சாத் அம்மணியாக காண்கிறார். வந்த வேகம் தணிகிறது. குழந்தை என்கிறார். காஃபி சாப்பிடுகிறார். கணத்தில் அவர் தன்னை இழந்து மகனை அவளுக்காக ஏற்றுக்கொள்கிறார். பிறகு 4 நாட்கள் இங்கே தங்கி, மகனின் வீட்டில் தங்கி அனைத்தையும் பார்த்து ஆமோதித்து பாராட்டுகின்றார். லலிதாவின் அமைதியும் பண்பும் இவருக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. அதே நினைப்பில் அவர் வீடு போய் சேர்ந்து லலிதா என்றே கதவை தட்டுகின்றார். அவள் பெண்மையின் முழுமை தூய்மையின் வலிமையாகி அவரை கணத்தில் ஆட்கொண்டது. இதுதான் பெண்மையின் உச்சக்கட்டம் என்று எழுதியிருக்கின்றார் அப்பா அவர்கள். இதுபோல ஒரு உயர்ந்த அம்சம் இல்லாத பெண்ணே இல்லை. இப்படிப்பட்ட பெண் தன் மக்களை உத்தமனாக வளர்ப்பாள். இவள்தான் நாட்டிற்கு சொத்து. பெண்மை என்பது மனிதத்தன்மையின் சிறந்த பகுதி. நாடு சமூகத்தால் முன்னேறுகிறது. சமூகம் அமைதியால் வாழ்கிறது, செயல்படுகிறது. அமைதி வளர்ந்து நல்ல சமூக பண்புகள் உற்பத்தி ஆகின்றன. அவற்றை குடும்பங்கள் காத்து வளர்க்கின்றன. குடும்பத்தில் அவற்றை பேணுவது பெண்மையின் தாய்மை. குடும்பத் தலைவனான ஆண் பொருள் ஈட்டி காத்து தலைமை தாங்குகின்றான். ஆனால் அவனுடைய செயலை சிறப்படைய செய்வது பெண். அவளுடைய உயர்வும் உள்ள திண்மையையும் அவன் அறிந்த பொழுது அவளே அவனை தலைவியாக ஏற்க முடிவு செய்கிறான். ஆன்மீக வளர்ச்சியுடைய ஆண் அவள் ஆத்மாவின் திண்மையை அறிகிறான். அதன் உயர்வு தெய்வீக உயர்வு என உணர்ந்து தானே அவளுக்கு சரணமடைய முடிவு செய்கிறான். தத்துவ ரீதியாக ஈஸ்வரன் சக்திக்கு சரணடைந்து வாழ்வை அற்புதமாக மாற்றுகிறான் என கூறப்படுகின்றது. ஆன்மீகத்தை நாடுகிறவர்கள் அமரத்துவம் உடையவர். அதற்கு அடுத்தாற்போல் ஆன்மீக பண்பை வாழ்வில் பயில விரும்புவோர் ஆதர்ச புருஷர்களாவோர் என்று எழுதியிருக்கின்றார். அவர்கள் வாழ்வின் சமூகத்தின் முன்னோடிகள். லட்சியத்தை வாழ்வாக வாழ்ந்தவர். அது போன்ற குடும்பங்கள் ஏற்பட்டால் ஆன்றவிந்த சான்றோர் வாழும் ஊர் நம்மூராக இருக்கும். பிணக்கொழிந்த வாழ்வு அமைதி பொழியும் வகையில் வளம் நிறைந்து செழிக்கும். இந்திய ஆன்மீகம், குறிப்பாக ஸ்ரீ அரவிந்தம், அத்தகைய குடும்பங்களை உற்பத்தி செய்ய வல்லது. அந்த வாய்ப்பு மற்ற கலாச்சாரங்களுக்கும் நாடுகளுக்கும் இல்லை. மேலை நாடுகளில் வசதி பெருகியுள்ளது. ஆனால் வசதி பண்பாகாது, மனவளம் ஆகாது. மனவளத்தை கடந்த ஆன்மீக உயர்வாகாது. இந்திய மண் அப்பெருமை உடையது. பிரிட்டன் இந்த உலகை ஆண்டது. அதற்கு அதன் வியாபாரம் ஒரு காரணம், கடற்படையும் ஒரு காரணம். ஒரு நாடு உயர அல்லது தாழ எல்லா துறைகளிலிருந்தும் காரணம் உண்டு. பிரிட்டிஷார் உயர்ந்த நாணயம் உடையவர்கள். அது அவர்கள் வெற்றிக்கு முக்கிய காரணம். அடுத்து அவர்கள் சிந்தனையில் சிறந்தவர்கள். நியூட்டனை உலகுக்கு அளித்தவர்கள். அதுவும் ஒரு முக்கிய காரணம். மூன்றாவது, சமூக ரீதியாக அவர்கள் பெண்களுக்கு அதிக மரியாதை செலுத்துவார்கள். பல பேர் உள்ள இடத்திற்கு ஒரு பெண் வந்தால் அத்தனை ஆண்களும் எழுந்து நின்று வரவேற்பார்களாம். என்னை மணக்க சம்மதிப்பாயா என கேட்கும் ஆடவன் கூட அவள் முன் மண்டியிட்டு என்னை மணந்து கௌரவிப்பாயா என கேட்பானாம். அந்த அளவிற்கு பெண்களின் மீது அவர்களுக்கு மரியாதை. பெண்கள் தவறு செய்வதை சுட்டி காட்டுவது, கேள்வி கேட்பது அநாகரீகம் என்பது அவர்கள் கொள்கை. இதற்கும் நாம் பிஎன்பியில வந்து உதாரணம் பார்க்கலாம். லிடியா ஓடி போய் விக்காமை திருணம் செய்து கொண்டு பிறகு வீடு திரும்பும் பொழுது யாருமே அவளை பார்த்து நீ ஏன் ஓடி போனாய், நீ ஓடி போனது எங்களுக்கு மானம் போய்விட்டது என்று அவளது தவறை யாரும் சுட்டிக்காட்டவில்லை. ஓடி போன பெண் அதிர்ஷ்டத்தின் கருவி என்று அப்பா எழுதியிருக்கின்றார். இந்த அதிர்ஷ்டம் வர கடைசி பெண் ஓடி போன நிகழ்ச்சி வருகின்றது. அதாவது எது அவமானம் துர்பாகியம் என நினைக்கின்றோமோ அது வாழ்வுக்கும் இறைவனுக்கும் எதிரானவை. தோற்றம் வேறு, உண்மை வேறு. நல்லது மூலம் கெட்டதும், கெட்டது மூலம் நல்லதும் வெளிவரும். வாழ்வுக்கு ரெண்டும் தேவை என்ற இக்கதையில் நாம் பார்க்கின்றோம். ஓடிப்போனது கெட்டது, கர்வியான டார்சி மனம் மாறியது நல்லது. வாழ்வு ரெண்டு பெண்கள் மூலம் இந்த குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் தர கடைசி பெண்ணை ஓடும்படி செய்கின்றது. ஓடிப்போன லிடியாவின் மூலம் பென்னட் குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கின்றது என்று அப்பா பிரார்த்தனை பலிக்க வேண்டும் என்ற புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. நம் நாட்டில் கூட நாம் பெரியவர்களை, அதிகாரிகளை, பதவியில் உள்ளவர்களை, குருமார்களை மரியாதையாக நடத்துவோம். அதே போல ஆங்கிலேயர்கள் பெண்களை மரியாதையாக நடத்துவார்கள். ஒரு நாடு பெண்ணுக்கு தரும் மரியாதை அந்த நாட்டின் பண்பு நிலையை எடுத்துக்காட்டும். இவ்வகையில் இங்கிலாந்து சிறந்து விளங்கியது. அது உலகை ஆள ஒரு முக்கிய காரணமாயிற்று என்பது அப்பா திரு கர்மயோகி அவர்களின் கருத்து. பெண்மையின் ரகசியம் என்ன? பெண்மைக்கு முக்கியத்துவம் எப்படி வருகிறது? ஏன் பெண்ணை நாம் அப்படி போற்ற வேண்டும் என்ற கருத்துக்களை நடைமுறையிலும் தத்துவ ரீதியாகவும் சூட்சுமமாகவும் சமூகத்தில் அவள் வகிக்கும் அங்கத்தின் மூலமும் பண்பிற்குரிய பாணியிலும் விவரமாக எழுதிக்கொண்டே இருக்கலாம். அது நீண்டு விரியும் கருத்து. அவற்றை முழுவதும் கூற ஒரு நூல், அதாவது புத்தகம் வேண்டும் என்று கூறிய அப்பா அவர்கள் ஒரு சில கருத்துக்களை மட்டும் இங்கு நம் முன் வைத்திருக்கின்றார். அதாவது பெண்களுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு, முதலாவது, பெண்ணின் பிறவி புனிதமானது. தாய்மை அவளுக்கு அளிக்கும் நிலை தனி சிறப்பு உடையது. மனிதன் இனிமையை உணர, இன்பம் துய்க்க ஏற்பட்டவள் பெண். திருமணம் முக்கிய ஸ்தாபனம், அதன் முக்கிய அம்சம் பெண். கல்வி நாட்டின் நிலையை நிர்ணயிக்கும், அதை பெற்றுத் தருபவள் பெண். வருமானத்திற்கு கல்வி போல வாழ்வின் ஆழ்ந்த சிறப்புக்கு உரியது பண்பு. அதை நாடு நல்ல வகையில் முழுவதும் பெற உதவுபவள் பெண். அவள் வாழ்வின் பகுதி பெட்டர் ஆஃப், பெரும் பகுதி. உலகம் திருமணத்தை மறக்கலாம், குடும்பத்தை அழிக்கலாம், ஆனால் தாய்மை நிலைக்கும். பெரு முயற்சி செய்து சிறு பலன் பெற வேண்டிய இடத்தில் சிறு முயற்சியால் பெரும் பலன் பெற்றுத் தருவது பெண்மை, தாய்மை, தூய்மை என்று கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். வியாதிகளை குணப்படுத்தும் டாக்டர்களிடம் வழங்கும் சொல் ஒன்று உண்டு, ட்ரீட் த பேஷண்ட் நாட் த டிசீஸ். மருந்து வியாதிக்கல்ல, மனிதனுக்கு என்பது அச்சொல். சர்க்கரை வியாதி பரவலாக உள்ள காலம் இது. இது வந்தால் போகாது என்பது பொதுவான அனுபவம். சர்க்கரை வியாதிக்கு வாயை கட்டுவது என்பது மிகவும் முக்கியம். மருந்து ஒருவேளை தவறுதல் கூடாது. ஒரு டாக்டர் சாப்பாடு சாப்பிடும் நேரம் முக்கியம் என்பார். என்ன சாப்பிட வேண்டும் என்பது அவ்வளவு முக்கியமில்லை. அரிசி கூடாது என்பதில்லை, கோதுமைதான் சாப்பிட வேண்டும் என்பதும் இல்லை. எதை சாப்பிட்டாலும் அதற்குரிய அளவோடு சாப்பிடுவதானால் இட்லி தோசை ஆகிய எதையும் சாப்பிடலாம். ஆனால் நேரம் முக்கியம். அந்த டாக்டரிடம் உள்ள ஒரு டயாபெட்டிஸ் வியாதியஸ்தர் அவர் கூறும் சாப்பாட்டை அவர் சொல்லும் நேரத்தில் சாப்பிட்டால் ஒரு மாத காலத்தில் எல்லா மாத்திரைகளையும் அடியோடு நிறுத்தி விடுவார்கள். வியாதிக்கு மருந்து கொடுப்பதை விட மனிதனை அறிந்து அவனுக்கு மருந்து தர வேண்டும். அதுபோல்தான் பெண் குடும்பத்தை நடத்தும் முறை. அவளுக்கு தெரியலாம், தெரியாமலும் இருக்கலாம். குழந்தைகளை கவனிப்பது அத்தியாவசியம். கவனம் என்பது நேரம் தேவை என்பது முழு உண்மை இல்லை. தாய் என்னை கவனிக்கிறாள் என குழந்தை உணர்வதுதான் முக்கியம். புத்திசாலி பையன் முதல் மார்க் வாங்குவான் என்பது உண்மை. புத்திசாலியாக இல்லாத குழந்தை தாயின் பாசம் நிறைந்த கவனிப்பால் புத்திசாலி பையனை மிஞ்சுவதை அனைவரும் அறிவதில்லை. தாயின் கவனம், பாசமுள்ள அக்கறையுள்ள கவனம் இருக்கும் புத்திசாலித்தனத்தை இன்னும் அபரிமிதமாக பலன் தர செய்யும் என்ற உண்மை கல்வித்துறை நுணுக்கம் அறிந்தவர்கள் அறிந்த விஷயம். பிரெடரிக் என்ற ரஷ்ய மன்னன் பெரும் புகழுடன் வாழ்ந்தவர். ஆனால் அவருக்கு கோபம் வந்தால் அடங்க சில நாட்கள் ஆகுமாம். அந்த நாட்களில் அவர் எடுக்கும் முடிவுகளால் அடியோடு அழிக்கப்படுபவர்கள் ஏராளமான பேராம். அவரிடம் பார்யாள், அவர் மன்னிக்கவும், அவரிடம் பணியாள், பார்மெய்ட் என்ற ஒருத்தி உண்டு. அவருக்கு மறுநாள் கோபம் வரும் என்பது அவளுக்கு முதல் நாளே தெரியும். அவரை சமாதானப்படுத்த அவள் அவர் தலையை தன் மார்பில் பொருத்தி தடவி கொடுத்து கொஞ்ச நேரத்தில் கோபத்தை அழித்து விடுவாளாம். பிற்காலத்தில் அரசர் அவளை மணந்து கொண்டார். இதுபோன்ற உயர்ந்த பெண்ணின் குண விசேஷங்களை கருதி ஆவது பெண்ணால் என்ற பழமொழி எழுந்துள்ளது. எழுத்தாளர் அகிலனுடைய கதாநாயகி கமலம் என்பவள் சிறந்து விளங்கும் கதாபாத்திரங்களில் கமலம் என்ற கதாபாத்திரமும் ஒன்றாகும். தலை சிறந்தவள், கமலம் என்றும் கூறலாம். நினைவு முகம் மறக்கலாமோ என்ற பெண்ணின் அந்தரங்க ஆத்மீக அம்சம் பெற்றவள். ஆண் மறக்கலாம், வேறு உயர்ந்த லட்சியங்களை நாடலாம். காதல் அவனுக்கு புனிதமானாலும் அதைவிட நாடும் காந்தியும் உயர்ந்து தோன்றலாம். ஆனால் பெண் மனம் அப்படி அல்ல. மலரும் மலர் ஒருமுறையே மலரும் என்ற கொள்கைக்கு எடுத்துக்காட்டான வாழ்வு பெற்றவள் கமலம். இந்திய பண்பு கலாச்சாரம் உயர்ந்தது என்பதை நிரூபிக்க கமலத்தை விட சிறந்த பாத்திரம் இல்லை. அவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் ஆகலாம், பிள்ளை பிறக்கலாம். ஆனால் அவளால் அன்று நினைத்து வரித்தவனை மறப்பது முடியாது. இது போன்ற கதாபாத்திரங்கள் எல்லா இலக்கியங்களிலும் உண்டு. ஆனால் இந்திய இலக்கியத்தில் அதற்கு ஆன்மீக பரிணாமம் ஏற்படுவதால் அவள் இல்லக்கிழத்தியாக மட்டுமில்லாமல் ஆவித்துணையாகிறாள். அந்த உயர்வு இந்திய பெண்களுக்கே உண்டு. டாக்டர் தான் என்கிற கதையில மேரிங்கிற ஒரு கதாபாத்திரத்தின் பெருமையை அப்பா அவர்கள் இதில் எழுதியிருக்காரு. இந்த மேரி என்பவள் பேரழகு வாய்ந்தவள். இந்த பேரழகு வாய்ந்த பெரும் தவத்து நாயகியை திருமணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்த ஒரு லார்டு, பிரபு வம்சத்தை சேர்ந்தவர், இவளை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறி போதை மருந்து கொடுத்து அனுபவித்து கர்ப்பமாக்குகிறார். இந்த லார்டு, இந்த பிரபு, அவர் இந்த மேரியின் தமையன், தமையனுக்கு அத்தியந்த நண்பன். அவன் வீடு கட்டும் கொத்தனாராக இருக்கின்றார். இந்த விஷயம் தெரிந்து குடித்துவிட்டு தன் தங்கையின் வாழ்க்கையை நாசப்படுத்தியவனை தேடி வருகின்றான். அவரது வீட்டில் அவரை சந்திக்கின்றான். வலுவான தடியால் ஆத்திரம் தீரும் வரை அடிக்கின்றான். அந்த இடத்திலேயே இந்த பிரபுவிற்கு உயிர் போய்விடுகிறது. பிறகு இவனை கைது செய்து சிறையில் தள்ளுகின்றனர். இந்த பிரபுவின் தம்பி டாக்டர் தான். அவருக்கு அளவு கடந்து கோபம் வருகின்றது. தன் அண்ணனை கொலை செய்தவன் மீது கோபப்பட்டு அவனை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் அதன் பிறகுதான் இவருக்கு விஷயம் தெரிகிறது. அதாவது தன்னுடைய சகோதரன் ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நாசப்படுத்தியவன் என்ற உண்மை தெரிந்து அண்ணன் செய்த கொடுமை அவருக்கு சிறிது சிறிதாக புரிகிறது. பிறகு மனம் மாறி அவன் மீது அனுதாபப்படுகிறார். அவனை ஜெயிலில் போய் பார்த்து பேசுகின்றார். அவரே செலவு செய்து இந்த வழக்கை நடத்துகின்றார். அந்நியாயம் பொறுக்க முடியாமல் ஆத்திரத்தால் நடந்த செயலுக்கு செய்தவன் முழு பொறுப்பில்லை. இது கொலை குற்றமும் இல்லை. ஆனால் அவ அண்ணன் செய்தது திட்டமிட்ட செயல். இது மேன்ஸ்லேட்டர், கொலை. ஆனால் அந்த நேரம் எழுந்த வேகத்தால் கொலை செய்தவனை மேன்ஸ்லேட்டர் என்பர். அண்ணனை கொலை செய்தவனுக்கு ஆதரவாக இவர் கேஸ் நடத்துகிறார். ஆதரவாக கேஸ் நடத்தியதோடு மட்டுமல்லாமல் அவருக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை இல்லாமல் வெறும் 6 மாத தண்டனை கிடைக்கும்படி செய்கின்றார். இந்த ஜெயிலில் இருப்பவருடைய தங்கை மேரி பேரழகி. அத்தனை பெருந்தன்மையான பெரிய உள்ளம் படைத்த உத்தமி. இந்த நிலையிலும் அவளை பலர் அவளை மணக்க விரும்புகின்றனர். அந்த நிலையில் அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கின்றது. ஒரு இரும்பு கடை வியாபாரி, கண்ணியமானவர், அவர் இந்த மேரியை மணந்து இங்கிலாந்தில் இருந்து அமெரிக்கா அழைத்து போக விரும்புகின்றார். ஆனால் அவருக்கும் இவள் யாருக்கோ பெற்ற குழந்தையை ஏற்க முடியவில்லை. இந்த நிலையில் டாக்டர் தான் முன்வந்து தானே குழந்தையை தந்தை போல் திருமணம் செய்து கொள்ளாமல் காப்பாற்றுகிறேன் என்று உறுதி கூறுகிறார். அதன் பிறகு மேரி அந்த குழந்தையை டாக்டர் தானிடம் ஒப்படைத்துவிட்டு இரும்பு கடைக்காரரை மணந்து அமெரிக்கா போய்விடுகிறாள். இந்த டாக்டர் இந்த சிறு குழந்தையை பாதுகாத்து, அதாவது அவருடைய அண்ணனின் குழந்தை, இதை பாதுகாத்து லண்டனில் எவருக்கும் தெரியாமல் போர்டிங் பள்ளியில் 12 வயது வரை வளர்க்கின்றார். இந்த டாக்டரின் குடும்பம் பரம்பரையான பிரபு குடும்பம். அக்குடும்பத்திற்கே உரிய அத்தனை பெருமைகளையும் அந்த குழந்தை பெறும்படி வளர்க்கிறார். 12 வயதில் அண்ணன் மகளாக லண்டனில் இருந்து இந்த குழந்தை வருகிறாள். இந்த குழந்தையின் பெயரும் மேரி. அதாவது குழந்தையின் தாயார் பெயரும் மேரி, குழந்தையின் பெயரும் மேரி. இந்த மேரியை, அதாவது குழந்தை மேரியை, இங்கு யாருமே கண்டுகொள்ளவில்லை. இந்த உள்ளூரில் பெரும் செல்வந்தர், பிரபு குடும்பத்தைச் சேர்ந்தவர் இன்னொருவர், அவர் பெயர் கிரஷம் என்பது. இந்த கிரஷத்திற்கு டாக்டர் தான் நண்பர். கிரஷத்திற்கு ஆண்டு வருமானம் 14,000 பவுண்டு. இவர் 30,000 பவுண்டு ஆண்டு வருமானம் உள்ள இன்னொரு பிரபு வம்சத்தைச் சேர்ந்த லேடி அரபெல்லா என்றடியை மணந்திருக்கின்றார். இந்த குழந்தை மேரியின் உயர்ந்த குணங்களால் கிரஷம் மேரியை அவரது அரண்மனையிலேயே தம் பெண்களுடன் கல்வி சங்கீதம் கற்க ஏற்பாடு செய்கின்றார். இந்த கிரஷத்தோட பெண்களும் சிறப்பானவர்கள். மேரி அவர்களிலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்றாள். இந்த கிரஷத்தோட ஒய்ஃப் லேடி அரபெல்லாவின் ஊதாரித்தனத்தினால இந்த கிரஷத்தோட சொத்து எல்லாம் திவாலுக்கு வந்து விடுகிறது. வீடே பதைபதைத்து போய்விடுகின்றது. செய்யும் வழி தெரியவில்லை. இந்த கிரஷத்தோட மகன் பெயர் பிராங்க். இந்த பிராங்கிற்கு இப்பொழுது 21 வயசாகிறது. லேடி அரபெல்லா தன்னுடைய பையனுக்கு நல்ல வசதியுள்ள பணமுள்ள பெண்ணாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்றார். தன்னுடைய சொத்தையெல்லாம் திவாலானதனால் சொத்து வேண்டும் என்ற ஆசையால் தன்னுடைய மகனுக்கு பெரும் பணக்காரியான பெண் வேண்டும் என்று விரும்புகின்றார். இந்த பிராங்கிற்கு வந்து என்பவன் நிலையில்லாத நல்ல உள்ளம் படைத்த அர்த்தமற்ற இளைஞன். ஆனால் அவன் திட்டவட்டமாக மேரியை திருமணம் செய்வதாக அறிவித்து அனைவரையும் வருத்தத்திற்கு உள்ளாக்குகிறான். மேரி, அவள் வயது, அவள் பிறப்பு ஆகியவற்றை கிரஷம் தவிர அனைவரும் மறந்துவிட்டனர். லேடி அரபெல்லாவிற்கு பயம் வந்துவிட்டது. எங்கு தன்னுடைய பையன் மேரியை திருமணம் செய்து கொண்டு விடுவானோ? ஏனெனில் அவள் கணக்குப்படி மேரிக்கு ஒன்றும் பணம் இல்லை என்ற எண்ணம், சொத்து இல்லை என்ற எண்ணம். அந்த காரணத்தினால் லேடி அரபெல்லா பீதி அடைந்து மேரியை அரண்மனைக்கு வரக்கூடாது என்று 3 ஆண்டுகள் 100 வகையாக மேரியையும் டாக்டரையும் கொடுமைப்படுத்துகிறாள். இதற்கிடையில் வீடு கட்டும் கொத்தன், அதாவது மேரியின் தாய்மாமன், 6 மாதம் ஜெயில் தண்டனையில் இருந்து வெளிவந்து பிறகு அவன் ரயில்வே கான்ட்ராக்டராகி இந்தியா, சைனா, ஐரோப்பா போன்ற நாடுகளில் பிரபலமாகி 3,00,000 பவுண்டு சொத்து பெற்றுக்கொண்டு, அதோடு மட்டுமல்லாமல் இந்த கிரஷம் அவர்களின் சொத்தையெல்லாம் அடமானமாக பெற்று பிறகு குடியால் உடல் நலிந்து தன் சொத்தையெல்லாம் தன் தங்கை மகளுக்கு உயில் எழுதி வைத்துவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றான். மேரி கிருஷம் அரண்மனையிலிருந்து விலகி பிராங்கை நினைத்து வேறு எந்த விடியலும் அறியாமல் உள்ளம் குழைந்து ஊனும் உருகுகின்றாள். அவள் உயர்வு, உண்மை, சாந்தமான குணம் ஆகியவை தாய்மாமன் மூலம் பெரும் சொத்தை பெற்று கொடுக்கின்றது. இந்த மேரிக்கு பெரும் சொத்து வந்ததினால் பிராங்க் தடையின்றி அவளை மணந்து உயிவிக்கின்றான். இது பெண்ணின் தவம் பார்த்த நிகழ்ச்சி. உள்ளம் உயர்ந்து உருகி நெகிழ்ந்தால் உலகம் அவள் காலடியில் வரும். பெண்ணின் பெருமை தழலாய் தணிந்து மலர்வது வாழ்வு என்று எழுதியிருக்கின்றார் அப்பா அவர்கள். இனி பிஎன்பியில் வருகின்ற பெண்களின் சிறப்பை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பெண்கள் யதார்த்தவாதிகள், நடைமுறையில் கருத்தானவர்கள். அவர்கள் லட்சியத்தை ஏற்கும் நேரம் உண்டு. யதார்த்தவாதி லட்சியத்தை ஏற்றால் நடைமுறையில் அது பூர்த்தியாவது அவள் குறிக்கோளாகும். எனவே பெண் லட்சியத்தை ஏற்றால் லட்சியம் லட்சியமாக பூர்த்தியாகும். தவறு என்பதை புறக்கணிக்கும் பெண் தவற்றால் ஏற்படும் மற்ற ஆதாயம் எவ்வளவு பெரியதானாலும் அதை கருதவே மாட்டாள். இதம் இங்கிதம் என்பது நம் மொழியிலேயே உயர்ந்த சொற்கள். தன்மை எனவும் நாம் அவற்றை குறிப்பிடுகின்றோம். முகம் திரிந்து நோகக் குழையும் விருந்து என்ற கருத்து இதமாக பழகும் அவசியத்தை குறிக்கின்றது. சொல்லின் நயம் மனதின் உண்மையை உணர்வாக வெளிப்படுத்துவதை அது குறிக்கும். இக்கருத்துக்கள் ஜேன் எலிசபெத் மிஸ்ஸஸ் கார்டினர் செயல்களில் வெளிப்படுவதை நாம் இங்கு பார்க்கலாம். ஜேன் மனம் தூய்மையானது. அவள் சித்தம் அழகால் அலங்கரிக்கப்பட்டது. அதனின்று எழும் அமைதி அவள் முகத்தின் பொலிவாக காணப்படுகிறது. எவரிடமும் குறை இல்லை என உணரும் குணக்குன்று ஜேன். அவள் தங்கை எலிசபெத் சுறுசுறுப்பானவள். கலகலப்பான களிப்பு பொங்கி எழுவது அவள் இயல்பு. அவளை கவர்ந்தவள் ஜேன். ஜேன் மனம் சிந்தனையற்ற அமைதியை பெற்றிருப்பதை விவரம் தெரியாதவர் அறிவற்ற பேரழகி எனவும் நினைக்க தூண்டும். அப்படி அவர் கருதி சற்று ஏளனமாக புன்முறுவளிப்பது ஜேனுக்கு புன்னகையாக தெரியுமே ஒழிய அதனுள் புதைந்துள்ள கேலி தெரியாது. பிறர் தன்னை கேலி செய்வார் என்பதையே கருத முடியாத கணிப்பு அவளது. முதல் அசம்பிளியில் பிங்லியை பென்னட் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அவன் பார்வை ஜேன் மீது விழுகிறது. அவன் மனம் அவள் உள்ளத்தில் நிறைந்து மலர்ந்து மரியாதையான மெல்லிய புன்முறுவலாக அதை ஏற்றுக்கொள்கிறாள். ஆண் பெண்ணை நாடும் அவசர சட்டம் காதலர் உலகம். கண்டதும் கருத்து இசைந்தது. இது மனம் பயிலும் சட்டம். சமூகத்திற்குரிய சட்டமும் இதுவே. எனினும் ஊருக்கும் உள்ளத்திற்கும் ஏற்ற வடிவங்கள் உள்ளன. அதில் ஜேன் ஏற்றுக்கொண்ட வடிவம் தான் முதலில் ஆடவனை நாடக்கூடாது என்பது. ஆண் பெண்ணை ஆர்வமாக நாடும் பொழுது அதை மனதாலும் செயலாலும் ஆரம்பிப்பவள் பெண் என்பது மேதைகள் கூறுவது. காளிதாசன் முதல் ஷேக்ஸ்பியர் வரை ஜேன் ஆஸ்டனிலிருந்து பிரேம்சந்த் வரை ஆமோதிக்கும் கருத்து இது. ஜேன் அதற்குரிய இலக்கணம். காதல் திருமணம் காலத்தால் போற்றப்பட்ட லட்சியம் ஆண்ட காலம் ஜேன் ஆஸ்டின் ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் எழுதிய காலம். நான் காதலிக்காத ஒருவனை மணக்க மாட்டேன், காதல் எழாதது திருமணம் இல்லை, பெற்றோருக்கு உரிமை இருந்த காலமானாலும் பெண் ஏற்ற இளைஞனை ஏற்கவோ மறுக்கவோ பெற்றோருக்கு உரிமை உண்டு. நான் காதலிக்காத ஒருவனை மணக்க மாட்டேன், காதல் எழாதது திருமணம் இல்லை, பெற்றோருக்கு உரிமையிருந்த காலமானாலும் பெண் ஏற்ற இளைஞனை ஏற்கவோ மறுக்கவோ பெற்றோருக்கு உரிமை உண்டு. ஆனால் பெற்றோர் மகளுக்கோ மகனுக்கோ வரன் பார்க்கும் உரிமையை அந்த நாளிலும் சமூகம் அவர்களுக்கு அளிக்கவில்லை. அது அன்று இங்கிலாந்தின் மரபு. இளம் பெண்களிடம் அன்று அந்த நாட்டில் பரவலான காதலை பற்றிய கருத்து ஒன்று உண்டு. காதல் எனில் அது பெண் ஆரம்பிப்பதில்லை என்று. அது அவளுக்கு குறைவு. அவளை நாடி அவளிடம் அக்கறை காட்டிய இளைஞன் தன்னை விரும்புகிறான் என அவள் உணர்ந்தால் தன் மனத்தில் அவன் மீது பிரியம் இருக்கிறதா என அவள் கண்டு பிறகு அவள் அவனை ஏற்பதா இல்லையா என முடிவு செய்வது பண்பிற்குரிய சிறப்பு என கருதப்பட்டது. அதுவே ஜேன் விரும்புவது. ஊரில் அனைவரும் அவளை அப்படிப்பட்டவளாக கருத வேண்டும் என்பதே அவளது சமூக குறிக்கோள். தன் விருப்பம் எதுவாயினும் தன் மனம் இடம்பெயர்ந்து தன் கட்டுப்பாட்டை மீறி அவனை நாடுவது உசிதமல்ல. அப்படி மற்றவர் புரிந்து கொள்ளும்படி அவள் நடைமுறை இருந்துவிட்டால் அது அவளுக்கு பெண் என்ற அளவில் அழகல்ல என்பது ஜேன் ஆழ்ந்துணர்ந்து போற்றும் மனநிலை. அப்படியே அவள் 4 முறை பிங்லியுடன் டின்னர் சாப்பிடுவதைக் கண்டு ஷார்லோட் உள்ளத்திற்குரிய உண்மையை லிசிடம் கூறுகிறாள். ஆதரவு பெறாமல் அன்பு செலுத்தும் இதயம் அரிது. ஜேன் பிங்லி மீது பிரியம் கொண்டது உண்மை. வெளிப்படையாக தெரிவதே உலகம் அறியும். உள்மனதை உலகம் அறிய முயலாது. பிரியத்தை அறிவிக்கும் அறிகுறிகள் ஜேனிடம் காணப்படவில்லை. அது அவசியம் என்கிறாள் அனுபவம் வாய்ந்த 27 வயதான ஷார்லோட். அன்றிலிருந்து பிங்லி லண்டன் போன பின்னும் லிடியா ஓடிய காலத்திலும் தாயார் மனம் உடைந்த பொழுதும் லிசியால் ஜெயினிடம் அக்கருத்தின் முக்கியத்தை அவள் ஏற்கும்படி கூற முடியவில்லை. ஜேன் தன் லட்சியத்தை முடிவு வரை நிறைவேற்றி வெற்றி பெற்றவள். இது பெண்மையின் சிறப்பு. லட்சிய வெற்றி மனதை அறிந்தவர் மகத்தானது என போற்றும் பாங்கு. பொதுவாக பணம் எழுந்தவுடன் மனம் அதை நாடும். அதற்கேற்ப நடக்கும். அதற்குரிய பாஷையை பேசும். பணம் பெற்றவன் சொல் உண்மையாக தோன்றும். உள்ளமும் அதை ஆமோதிக்கும். இது மனித சுபாவம். இதை கடந்து வர மனிதன் பிரியப்படுவதில்லை. இந்த நிலையில் திக்கற்ற பெண் மனம் எப்படி பேசும்? இந்திய சமுதாயத்தில் பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை, பிறக்கும் உரிமையே இல்லை. பெண் பிறந்ததை போற்றுவார் இல்லை. அவள் சாவையும் சதிகாரத்தில் சமூகம் நிர்ணயித்தது. பெண்ணே ஒருத்தி இருப்பதாக ஆண் நினைக்காத காலம் அது. நம்மிடம் இல்லாத பொருள்களுக்கு மொழியில் சொல் எழுவதில்லை. மேஜை ரேடியோ நம் நாட்டில் உற்பத்தியாகவில்லை. அதுபோன்ற ஆயிரம் பொருள்களுக்கு தமிழில் சொல் எழவில்லை. எச்சில் ஆங்கிலேயருக்கு இல்லை. ஒருவர் எச்சப்படுத்தியதை மற்றவர்கள் சாப்பிடுவார்கள். தீட்டு என்ற கருத்தே இல்லை. அவர்கள் நாட்டில் ஜாதி இல்லை. ஆங்கிலத்தில் இக்கருத்துகளுக்கு சொற்கள் உருவாகவில்லை. பெண் வியாபாரம் செய்வதில்லை. ஞானத்தை அடைய தவம் செய்யும் உரிமை அவளுக்கு இல்லை. வியாபாரி ஞானி என்ற சொற்களுக்கு பெண்பால் இல்லை. மடையன் என்ற சொல்லுக்கும் பெண்பால் இல்லை. பெண் மடமைக்கும் உரியவளில்லை. அதாவது பெண் என ஒரு ஜென்மம் இருப்பதாக ஆண் மனம் கருதாத காலத்தில் மொழி வளர்ச்சி இது போன்றவை. நம் நாட்டில் 3 வயதிலும் திருமணம் செய்தார்கள். அந்த நாளில் குழந்தை மனையில் உட்காராது என்பதால் பெற்றோர் மடியில் உட்கார்ந்து திருமணமாயிற்று. நடைமுறையில் மேல் நாட்டிலும் பெண்ணிலை அன்று அது போன்றதுதான். அழகு உயர்ந்தது, முக்கியமானாலும் அழகிற்காக மட்டும் திருமணம் ஆவதில்லை. அந்தஸ்து சொத்துக்கு திருமண உரிமை உண்டு. இன்று எந்த பெண்ணும் ஏறெடுத்து பார்க்காத இளைஞனுக்கு கூட சொத்து வந்தால் அத்தனை பெண்களும் மனம் மாறி அவனை ஏற்க காத்திருப்பது இயல்பு. கோமாளி காலின்ஸை ஒருத்தி விரும்பி மணந்தாள். அது அவள் 2000 பவுனை மணந்ததாகும். டார்சி பணக்காரன், அவன் கர்வமாக பேசுவான், கர்வமாக பேசும் உரிமை அவனுக்கு உண்டு என ஷார்லோட் எலிசபெத்திடம் கூறுகிறாள். இது உலக நியாயம். எலிசபெத் அழகிற்கு பேர் போனவள் இல்லை, பணமும் இல்லை. 50 பவுன் ஆண்டு வருமானம், உடலும் உயிரும் சேர்ந்திருக்க போதுமானது இல்லை. டார்சி அவளை அலட்சியம் செய்தான். பொதுவாக கர்வமானவன், சுயநலமானவன், பிறரை மட்டமாக நினைப்பவன். அவன் அவளை நெருங்கியது போல மெல்டன் கிராமத்தில் எந்த பெண்ணை நெருங்கியிருந்தாலும் எந்த தடையுமின்றி முக மலர்ச்சியுடன் பேர் அதிர்ஷ்டமாக பெற்றிருப்பாள். நான் அன்பு செலுத்தாத ஒருவனை நான் மணக்க மாட்டேன் என்ற காலத்திலும் பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் முழு மரியாதை உண்டு. அவள் மனநிலை அப்படி இல்லை. என் தமக்கை திருமணத்திற்கு தடையாக இருந்தாய், விக்காமுக்கு துரோகம் செய்தாய், கர்வி, உன்னை மணப்பதை என்னால் கனவிலும் கருத முடியாது என அவனையும் அவன் பெற்ற 10,000 பவுனையும் அவளால் மறுக்க முடிகிறது. கோமாளி என்பதால் 2000 பவுனை மறுக்க முடிகிறது. எனில் அவள் மனம் உயர்ந்தது என்பது மட்டுமல்ல உன்னதமானது. இது லட்சியம் மட்டுமல்ல, உறுதியும் கூட. இலக்கியத்திலும் எளிதிலும் காண முடியாதது. வாழ்விலே இல்லை என்றே அனைவரும் கூற முயல்வர். இந்த தைரியம், தெளிவு, உறுதி அவள் எப்படி பெற்றாள்? அன்பாக, அதுவும் சுதந்திரமாக பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அவர்களுக்கு உயர்ந்த லட்சியம் இயல்பாக எழும் என்பது தத்துவம். அக்குடும்பத்தில் பொதுவாக உள்ள எந்த கட்டுப்பாடும் இல்லை. இதை செய்யாதே அதை செய் என கூறும் பெரியவர் குடும்பத்தில் இல்லை. சுதந்திரம் பூரணமானது. தகப்பனார் எலிசபெத்தை தனியாக செல்லமாக வளர்த்தார். வளரும் சுதந்திரம் வாழும் சுதந்திரம் ஆயிற்று. அவளால் அந்த உயர்ந்த லட்சியத்தை எட்ட முடிந்தது. அதுவே அவன் மனம் மாறி லட்சிய புருஷனாக ஆதர்ச கணவனாக அவனுக்கு உதவியது. அவனை அவள் திட்டியது அன்றைய சமூகத்தில் இடம்பெறவில்லை. அது எலிசபெத்திற்கே உரியது. அவனை அவள் திட்டிய பொழுது கோபத்தின் மேதாவிலாசம் வெளிவந்து இல்லாததையெல்லாம் கூறும் பொழுதும் ஆனந்தப்பட்டதாக எலிசபெத் ஜேனிடம் கூறுகிறாள். அவள் உயர்ந்த பெண். துரதிருஷ்டவசமாக போக்கிரியிடம் மனதை முதலில் கொடுத்து விட்டாள். மனம் எவருக்கும் கட்டுப்படாது. முக்கிய நேரங்களில் முக்கிய விஷயத்தில் மனதிடம் கட்டுப்பாட்டை எவரும் எதிர்பார்ப்பதில்லை. வதந்தியை அறிய ஆவல் கொள்ளாதவர் இல்லை. வதந்திகளில் இன்று வரை தலையானது ஆண் பெண் காதல் உறவு. 1000 பேர் ஆண்களும் பெண்களும் வேலை செய்யும் இடத்தில் கலந்து உறவாடும் பண்பாட்டில் ஒரு பெண் ஒரு ஆணிடம் அன்பாக பேசிவிட்டால் அரை மணி நேரத்தில் ஆபீஸ் முழுவதும் அறியும் அந்த செய்தியை அறிய பெண்ணிற்கு அந்த ஆவல் ஆணை விட சற்று அதிகம். அந்த விஷயத்தில் தன் மனதை எவரும் கட்டுப்படுத்த நினைப்பதில்லை. டார்சியை பற்றி மிஸஸ் கார்டினர் அனைவரும் அறிந்ததை கேட்டிருக்கிறாள். உண்மை என நம்பியிருக்கின்றாள். பெம்பர்லியில் டார்சி எலிசபெத்திடம் இதமாக பேசியதை அவள் கண்டதும் எழுந்த முதல் எண்ணம் இவனுக்கு இவள் மீது அபிப்பிராயம் உண்டு என்பதே. சிறிது நேரம் கழித்து அவன் திரும்ப வந்து அவர்களை அறிமுகப்படுத்த கேட்டுக்கொண்டது, இனிமையாக பேசியது, வீட்டிற்கு அழைத்தது, மீன் பிடிக்க கார்டனரை அழைத்தது ஆகியவை டார்சிக்கு எலிசபெத் மீது காதல் என்ற கருத்தை உறுதி செய்தது. அவர்களுடன் நடந்து வந்த பொழுது லாங்பர்னை பற்றி சகஜமாக பேசியது, வண்டி வரை வந்து வழி அனுப்பியது, மீண்டும் தளர்ந்து பிரியாவிடை பெற்று வீடு திரும்பியது ஆகியவை முதல் எண்ணத்தை ஐயம் திரும்ப வர ஆழ்ந்து உறுதிப்படுத்தியது. மறுநாள் லண்டனுக்கு வந்து ஜார்ஜியானாவை அறிமுகப்படுத்தியது, விருந்திற்கு அழைத்தது, உணர்ச்சியே உருவாக உருகி நின்றது ஆகியவற்றை பார்த்த பின் எவராலும் என்ன விஷயம் என கேட்காமல் இருக்க முடியாது. அப்படி முடிந்தாலும் அவரை அறியாமல் பேச்சு வாயை மீறி வெளிவரும். ஆங்கில நாவல்களில் அனைத்து இடங்களிலும் காணும் செய்தி இது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணமும் காப்பாற்ற முடியாது. மிஸஸ் கார்டினர் பெண். இது மைத்துனர் பெண் எலிசபெத் விஷயம். டார்சி பெரும் நிறச்சுவாந்தார். ஊரெல்லாம் பரவியுள்ள அபிப்பிராயத்திற்கு நேர்மாறாக நடக்கிறான். ஏற்கனவே பரவாயில்லை என்று கூறியதும் மிஸஸ் கார்டனர் அறிந்ததே. அவள் கேட்டு அறிய வேண்டியது எதுவும் இல்லை. வெளிப்படையாக தெரியும் விஷயம் இதுவரை தான் அறிந்தவற்றிற்கு நேர் எதிராக இருப்பதில் புதிர். பெரும் அளவுக்கு பிரியமாக ஏற்கனவே பழகாமல் டார்சி இப்படி இருக்க முடியாது என கார்டினர் நினைப்பது சரி. எனினும் அது உண்மை இல்லை என நாமும் எலிசபெத்தும் அறிவோம். என்ன விஷயம் என மிஸஸ் கார்டினர் கேட்டிருந்தால் அதில் எந்த தவறும் இல்லை. அதை கேட்காமல் இருக்க முடியாது. கேட்காமல் இருந்தது எலிசபெத்திற்கு பெரும் நிம்மதி. பிறர் நிம்மதியை குலைக்க கூடாது, தர்ம சங்கடம் தரக்கூடாது என்று அவ்வளவு ஆர்வத்தையும் ஆவலையும் அடக்க எவராலும் முடியாது. பெண் கஷ்டப்படும் இடம் இது. கார்டினர் அப்பரீட்சையில் தேறினார். அது பெண்மை பெற்ற பேறு. முடியாததை முடியும் என செய்வது பண்பு. நிதானம் பொறுமை இம்மி அளவும் இல்லாத தாயாருக்கு பிறந்த எலிசபெத் கண்ட அற்புதம் ஆச்சரியம் அது. டார்சி போனவுடன் ஏதாவது கேட்டுவிடப் போகிறார்கள் என்று அவசரமாக எலிசபெத் தன் அறைக்கு ஓடிவிடுகிறாள். அவர்கள் கேட்டு அவள் உண்மையை கூறியிருந்தால் அது நம்பிக்கைக்கு உரியதல்ல. அவர்கள் நினைத்தது சரி, அவளுக்கு எதுவும் தெரியாது என்பது உண்மை. அவன் நடந்து கொண்டது புதுமை. நிலைமை இக்கட்டானது. இக்கட்டான நேரம் கூட இங்கிதமாக நடப்பதை இயல்பாக பெற்றவள் உயர்ந்த பெண் என்று பிஎன்பியில் உள்ள பெண்ணின் பெருமைகளை அப்பா அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார். இன்று வேலைக்கு செல்லும் பெண்கள், நகரங்களிலும் வெளிநாடுகளிலும் படிப்பவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்க வீடு, வசிக்கும் ஊர் இவற்றை விட்டு போவதோடு நம் நாட்டின் எல்லையை தாண்டி செல்வதன் மூலம் தங்களை தன்னம்பிக்கைவாதிகளாகவும் மாற்றிக்கொண்டுள்ளனர். கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் கூட இன்று திரைமறைவை விட்டு வெளியே வந்து தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செயல்படுகின்றனர். இந்த பெண்மணிகள் கூலி வேலை, பலவிதமான தையல் வேலைகள் செய்து கொண்டு சொந்த கால்களில் நிற்கின்றனர். சுயமாக முடிவெடுப்பதுடன் குடும்பத்திற்கும் மிகவும் உதவியாக உள்ளனர். ஒரு காலத்தில் பெண்கள் வீட்டின் நாலு சுவற்றுக்குள்ளேயே அடைந்து கிடந்தனர். அவர்களுடைய எல்லையை அவர்களின் கணவர் மற்றும் குடும்பத்தினர்தான் முடிவு செய்தனர். இன்று 21வது நூற்றாண்டில் பெண் விண்வெளியில் கால் பதித்து தன் சாதனையால் இறக்கை கட்டி பறப்பதை யாராலும் தடுக்க முடிவதில்லை. எல்லாவற்றிலும் ஆண்களின் ஆதிக்கம், பெண்கள் வீட்டை மட்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலை தற்போது மாறிவிட்டது. தற்போதைய பெண்கள் ஆண்களுக்கு சமமாக எல்லா துறைகளிலும் கால் பதித்து தன்னிறைவு பெற்றுவிட்டனர். பெண்கள் பல துறைகளில் ஆண்களை விட அதிவேகமாக முன்னேறுகின்றனர். ஒவ்வொன்றுக்கும் கணவன் கையை எதிர்பார்ப்பது இல்லை. பொதுவாக பெண்களுக்கு படிப்பு, நேர்முகம், வேலை இது போன்ற காரணங்களுக்காக வீட்டை விட்டு விலகி தொலைவில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவர்கள் பலவித பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். இருந்தாலும் இத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் பின்வாங்காமல் துணிந்து எதிர்கொள்கின்றனர். படிப்பு, வேலை, வருங்காலம், குடும்பம், மன வாழ்க்கை முதலியவற்றிலும் முன்பு இருந்த மனநிலையை விட இப்போது பெண்கள் மிகவும் தெளிவாக உள்ளனர். இன்றைய பெண் சவால்களை ஏற்று அதை சந்திக்க தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றாள். பெண்கள் படிப்போ தொழில்நுட்ப பயிற்சியோ எதுவாக இருப்பினும் ஆண்களைப் போலவே உற்சாகத்துடன் செயல்படுகின்றாள். வீட்டின் வாசற்படியை தாண்ட பயந்து கொண்டிருந்த பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடந்திருந்தால் இவர்களுடைய சக்தியும் அடைபட்டு போயிருக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், இதுவே இன்றைய பெண்களின் வெற்றி ரகசியம். இன்று பெண்கள் தொடாத துறைகளே இல்லை என்ற அளவிற்கு பெண்கள் வளர்ந்துள்ளனர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஸ்ரீ அன்னை மரபிலிருந்து விலகி பெண்களுக்கு யோகம் செய்யும் உரிமையை அளித்திருக்கின்றார். உடல் வலிமையிலும் அன்னை பெண்களை வேறுபடுத்தி பார்க்கவில்லை. ஆண்கள் செய்யும் அத்தனை உடற்பயிற்சிகளையும் பெண்களுக்கு அளித்திருக்கின்றார். மேலும் பெண் ஆக்கத்திற்கு உரியவள். எதையும் உரு செய்யும் திறமை அவளுக்கு இயற்கையிலேயே உண்டு. பெண்கள் பணத்தை எளிதில் இழப்பார்கள் என்பது நம்முடைய மரபு. ஆனால் அன்னை மாறான கருத்தை வெளியிடுகின்றார். பணம் பெண்கள் கையில் பெருகும், ஆண்கள் கையால் விரயமாவது போல் பெண்கள் கையால் பணமோ பொருளோ விரயமாகாது. நாட்டை உருவாக்குவதும் வீட்டை வளப்படுத்துவதும் உள்ளத்தை உறுதிப்படுத்துவதும் பெண் என்பது அன்னையின் கருத்து. சத்திய ஜீவிய சக்தியை பெறும் திறன் பெண்களுக்கு அதிகம் உண்டு. எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் உரிய பாலம் பெண் என்று ஸ்ரீ அன்னை கூறியிருக்கின்றார். அன்பின் திருவுருவம் பூரணத்தை தேடி சரணடைய முன்வரும் பொழுது அதை ஏற்பது பெண்மைக்குரிய சக்தி. பெண் எனும் ஆனந்தத்தில் ஆண் எனும் வலிமை தம் பூரணத்தை காண்கிறது என்று கூறி அப்பாவின் பிறந்த நாளை ஒட்டி எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது குறித்து மிகவும் சந்தோஷம். எனக்கு முதன் முதலாக சொற்பொழிவு செய்வதற்கு வாய்ப்பை கொடுத்தவரும் இப்போது இன்று இந்த வெப் கான்ஃபரன்ஸ் மூலம் வாய்ப்பை கொடுத்தவருமாகிய சகோதரர் திரு அசோகன் சார் அவர்களுக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் வெப் கான்ஃபரன்ஸ் மூலம் கலந்து கொண்டு பொறுமையாக கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அம்பத்தூர் சென்டர்ல இருந்து க்வெஸ்சன் ஏதோ இருக்கு.
அம்பத்தூர் சென்டர்ல இருந்து ஜெய்சங்கர் பேசுறேன். ஜெனரல் லேடிஸ் கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றாரு?
இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியணும். இப்ப படிப்பு கம்மி, இங்கிலீஷ் பேச வரல, ஒரு இடத்துல போய் வேலை கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இல்ல, அப்படி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சொல்றாரா இல்ல? எந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரிஞ்சாதான் சொல்ல முடியும்
சார். ஜென்ரலா இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாலுமே, ஒரு ஹை லெவலில் இருந்தாலுமே, சில லெவலில் வந்து அந்த ஸ்ட்ரென்த் இல்லாத போது வந்து அவங்களுக்கு அந்த இன்ஃபிரியாரிட்டியாக ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அந்த அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து அவங்க உணர முடியல. அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு வந்து எப்படி அதை மாற்றத்தை கொடுக்க முடியும்?
என்ன சொல்றாரு?
பொதுவா அவர் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலுமே உயர்ந்த இடங்கள்ல மூவ் பண்ணும் போது அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னு
சொல்றார் சார். பொதுப்படையா சொல்றாரா? ஆரம்பத்துல கர ஓரத்துல இறங்குறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆழத்துக்கு போறது, கை இடுப்புல கைத்து கட்டி இறங்குறது, அந்த மாதிரி படிப்படியா தான் வந்து நம்ம தெரியாத விஷயங்கள இறங்க முடியும். அதனால ஆங்கிலம் பப்ளிக் எக்ஸ்போஷர்னா கொஞ்சம் எஜுகேஷன் இருக்குன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் எடுக்க முடியும். முதல்ல வீட்டு மனுஷன், அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல, அதுக்கப்புறம் பொது இடங்கள்ல, அதுக்கப்புறம் ஆபீஸ், அப்படிதான் எடுத்துட்டு போக முடியும். அது ஓவர்நைட் டப்பிங் சேஞ்ச் பண்ண முடியாது. தாலித்தை விரும்புறாங்கன்னா அந்த அந்த ஆர்வம் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு அதை இந்த எஜுகேஷன் போறதுக்கு, இந்த காம்ப்ளெக்ஸ் போறதுக்கு அந்த ஆர்வமே வழி செய்யும். ஆர்வம் கம்மியா இருக்கு, ஆனா பயம்தான் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு நாம வந்து சொல்யூஷன் கொடுத்தது கிடைக்கும். பயத்தை விட ஆர்வத்தை அதிகப்படுத்தினா நமக்கு ஒன்று. இப்போ சோனியா காந்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ராஜீவ் காந்தி மாதிரி பிறகு அவங்க காங்கிரஸ் தலைமைக்கு வர சொன்னாங்க. அவங்க வந்து அந்த பட்ட அந்த கிரமங்கள்ல மாமியார் இருந்து போனாங்க, அப்புறம் புருஷனே அதான பண்ணலாம் போயிட்டான் ஆயிட்டாரு. அதனால வாழ்க்கைக்கு ஆபத்து, நாட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி 7 வருஷம் விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் திறந்துட்டாங்கன்னு வேற வழியே தெரியாது. காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஒரு இன்விடேஷன் இல்லாம இருக்கு. நேருஜி குடும்பத்தை சேர்ந்த நீங்க தான் வாங்கி நடந்தா செஞ்சு கேட்டின பிறகு அப்ப வெளியில வந்தான். இப்ப பாருங்க,
பேசுறீங்களா? பிரியா பேசுறது வந்து அதை பேசுறது இல்லை டாக்டர், கேட்கவே இல்லை. பேசலாம் முத்தூர் சென்டர்ல இருந்து கலையரசி வந்து ஒரு பென்ஷன் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா வாழ்க்கையில பெண்கள் அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு பெருமை ரொம்ப முக்கியமா, ஆர் தூய்மை முக்கியமா, ஆர் நம்பிக்கை முக்கியமா அப்படிங்கறதான் கேள்வி. முதலாவது பெருமை, ரெண்டாவது தூய்மை, மூணு வந்து நம்பிக்கை.
மறுபடியும் எனக்கு இந்த தொழில் தெரியும், அந்த தொழில அந்த வேலையை நான் நேர்த்தியா செய்வேன், அந்த ரிசல்ட்டை நான் வந்தாருவேன். அந்த சிந்து வேணும், தன்னால அது சாதிக்க முடியும் அந்த நம்பிக்கை, அந்த மனோஜிடம் தைரியம் வேணும். இது ரெண்டு இருந்தா பிரேசிலிய சப்போர்ட் அவங்க இருக்கிற பட்சத்துல மதுரை ஓட்டியா இருக்கிற லேடிஸ் எது வேணா சாதிக்கலாம், அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவங்க வார்த்தையை வாழ்க்கை சூழ்நிலைகள் அவங்க என்ன வாய்ப்பு பாக்குறாங்க, அந்த வாய்ப்பை அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க என்ன திறமையை வளர்த்துக்கிட்டாங்கன்றது அவங்க என்ன பேசினாங்கன்னா நான் சொல்றேன்.
சார் அவங்களுக்கு மைக் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, ஸோ அதனால ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சி போங்க. ஆக்சுவலி பிரியா வந்து பிரைவேட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, என்னன்னா நான் அப்படியே அதை படிக்கிறேன். மை கொஸ்டின் ஆர் ரதர் தாட் இஸ் men domination has reduced and they have proved way for us women to come up. Right from Appa Jari sir, Ashokan sir, till mic adjusting Balu sir, without them our accomplishments are not possible at Indra Madri. Tell me that sir, question enna. ஐ திங்க் அவங்க வந்து காமெண்ட் மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கிற அந்த டாமினேஷன் மென்னோட டாமினேஷன் இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி, மென் வந்து ரதர் இன்ஃப்ளூயன்சிங் விமன் டு கம் அப் இன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மென் இல்லாம இப்போ விமனோட
என்னோட சொல்ல விரும்புறேன் சார். எந்த அளவுக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஸ்கேல் ஒரு ஒரு மென்னோட அச்சீவ்மெண்ட் அண்ட் விமனோட அச்சீவ்மெண்ட் இன் எனி ஃபீல்ட், மென்னோட டாமினேஷன் இந்த அச்சீவ்மெண்ட் ஸ்கேல்ல நான் சொல்ற விரும்புறது என்னன்னா அவங்களோட கம்பேரிட்டிவ்லி நிறைய மென் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. தோ வந்து உமன்க்கு ஆஸ்பிரேஷன்ஸ் ஒரு சின்சிரிட்டி அச்சீவ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த ஜெயினுக்கு இருந்த ஜெயின் அண்ட் எலிசபெத்துக்கு இருந்த அந்த இண்டிவிஜுவாலிட்டியோ இல்லை ஃப்ரீடமோ எனி உமன் இன் கரண்ட் சொசைட்டிக்கு அந்த ஒரு ஃப்ரீடம்ங்கிறது இருக்கா இல்லை இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணும் அப்படின்னு வரும்போது அவங்களால நல்லா அச்சீவ் பண்றதுக்கு லைக் என்ன கம்பேர் பண்ற அளவுக்கு வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியறதில்ல. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து சம் ரீசன்ஸ் லைக் சே ஃபேமிலின்னு ஒரு ரீசன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து உஷா மேடம் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நாங்க எவ்வளவு கத்துந்தோம் பட் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏன் இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஜென்ரலா உமன்ஸ் இருக்கு, ஒய் ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்து அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கு பட் ஆஃப்டர் அ சர்டன் ஸ்டேஜ் தே ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ், வை இஸ் தட்? இது நம்ம
பேசி ஆகணும். நீ எந்த அளவுக்கு ஏற்று போக அறிஞ்சிருக்கீங்க? அப்பாவை கேட்டா திறமை இந்த இடத்துல கெப்பாசிட்டி இடத்துல கெப்பாசிட்டி அகாம்பிளிஷ்மெண்ட் இடத்துல ஆணுக்கு பெண் எந்த ஒன்று குறைஞ்சவ இல்லைன்னு சொல்றாரு. இப்ப நான் கேட்டேன் அப்புறம் ரெண்டு பேருக்கும் ஒரே டேலண்ட் தான் இருக்குன்னா பெண்களால பயன்படுத்த முடியாம போகுதுன்னா அது என்ன காரணம் அவர் என்ன சொன்னாரு, அப்புறம் இந்த கல்யாணமான லேடிஸ்க்கு அது அவங்களுக்கு வந்து புருஷன் தாத்தாக்கோ அவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் வெளியில போயிடக்கூடாது, வேற பெண்களை தேடி போகக்கூடாது, இங்கே வந்து பாதி சிந்தனாவை பாதிச்சுன்னு இங்கே இருக்குன்ற ஆம்பளைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஆம்பளை வேலைக்கு போவான், வேலையை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவான். லேடிஸ்க்கு வந்து புருஷன் தன்னோட இருக்கிறானா வேற பக்கம் பாக்குறானா இந்த பக்கம் இந்த இன்னொரு லேடி பின்னாடி போயிடுவாங்க இந்த பயம் பாதி இருக்கிறதால இவனை கண்காணிக்கிட்டே வேலையா வச்சுருக்காங்கன்ற மாதிரி ஒரு இடம் வருது. இந்த ஜென்ஸுக்கு இல்லை. அப்புறம் வந்து இவங்களுக்கு இந்த மேக்கப் நகை வாங்குறது குழம்பு வாங்குறது இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது அப்புறம் மாமியாரோட பார்ட்டிஸ் பண்றது இதுலயும் கொஞ்சம் போகுது எனர்ஜி. இதெல்லாம் வீணா எனர்ஜி வரையமா வருதுன்றதெல்லாம் குறைச்சாங்கன்னா லேடிஸ்க்கும் சமூகத்துல இருக்கிற வாய்ப்புல வந்து பிரமாதமா அவங்க வந்து முன்பு வரலாம். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி புருஷனை கண்காணிக்கிறது மானிட்டரிங் பண்றது லேட்டா வந்தேன் லேட்டா வந்து எங்க போனீங்க ஏன் 7 மணிக்கு கூட்டு வரணும் 9 மணிக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூ ஆகி சண்டை போடுறது கிச்சன்ல மாமியாரோட தவறாரு அது பெரிய இஷ்யூ ஆகிட்டீங்க வேலைக்காரங்களோட கம்ப்ளைண்ட் உட்கார்ந்துருக்கு. இதுலயே வந்து இந்த ருசி நாட்டம்லாம் இதுலயே இருக்குன்ற அதனால எவ்வளவு பெரிய விஷயங்களை லேடிஸ் உட்காந்து வச்சு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து இதுல கொஞ்சம் மற்ற அக்காம்பிளிஷ்மெண்ட்ல எந்த இன்ட்ரெஸ்டும் வர மாட்டேங்குது. இந்த இடத்துல இருந்து லேடிஸ் வந்து வெளில வந்துட்டாங்கன்னா அவங்க என்னதான் தாங்குறாங்கன்றத நான் உலகமே பார்ப்போம். அவங்க இன்னும் சைக்காலஜிக்கு அது சரி வரலாம். ஒண்ணு பிரச்சனை கண்காணிக்கிறது இல்லாட்டி இப்போ வைஃப் அந்த பிள்ளைங்க எங்க போறாங்க என்ன பண்றாங்க யாரோட போயறாங்க அவங்களும் கண்காணிக்கிறது. ரெண்டாவது கிச்சன்ல மாமியார் பாக்கெட் பண்ணிருக்கணும். இதுல வந்து அவங்க எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியுது இல்லை. இது அப்பாவுடைய விளக்கம் அது அவனுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோ புரிஞ்சுதுன்னா நான் ஒண்ணு பண்றேன். ஹலோ,
நான் ஏத்துக்கிறேன் சார். பட் சில பேர் வந்து டு மை அப்சர்வேஷன் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் அச்சீவிங் பட் நீங்க சொல்ற மாதிரி இல்ல அப்பா சொல்ற மாதிரி வந்து ஃபோக்கஸ் வந்து வேற இதுல போறதுனால அப்படின்னு சொல்றீங்க. பட் இஸ் இட் ரியலி பாசிபிள் ஆர் இஸ் தேர் அ பர்சன் ஹூ இஸ் லைக் சிமிலர் டு எலிசா இன் ரியல் லைஃப் ஆர் இஸ் இட் பாசிபிள் ஃபார் அ பர்சன் டு பி லைக் தட்?
எலிசா வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வளர்த்துக்கிட்ட இண்டிவிஜுவாலிட்டிய இன்னைக்கு வளர்த்துக்கிறதுக்கு இன்னும் 10 மடங்கு ஈஸியா நம்ம செய்யலாம். அதுவும் மதருடைய நம்மளுடைய சோசியல் கான்டாக்ட்ல மதர் இருக்கும்போது நிச்சயமா அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃப்ரீடம் ஆஃப் குக்கிங் ஃப்ரீடம் ஆஃப் ஆக்டிங் நிச்சயமா டிவோர்ஸ் லேடிஸ்க்கு டிவோர்ஸிங் இளம் பெண்களுக்கு நிச்சயமா உண்டு. வாய்ப்புகள் இருக்குன்றதால மட்டும் மற்ற யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வாய்ப்பை நீங்க அவசியம் நாம சூஸ் பண்ணணும். அது ஒண்ணு இருக்கு இல்லையா, இப்ப உன்னுடைய வயசுக்கு உனக்கு இருக்கிற கூப்பிட்டு நீ சேர்ந்த வளர்ற அந்த மதத்துக்குள்ளே
அப்படின்னு சொல்ல நன்றிகள். If we shift our attitude from being the woman of beauty to being the woman of duty, then beauty makes duty, which will make accomplishment easier. Others are to stop the major energy reducing attitude, gossip.
உங்களுக்கு நாங்க ஒரு வாழ்த்து கொடுக்குறோம். அதுவும் வழக்கமா அந்த பிராஸ்பரிட்டி நம்பத்தூர் ஜானமேசன் தான் ஸ்பீச் நான் கொடுத்தேன். அதே ஜானமேசன் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்க எப்படி பேசுனீங்கன்னு சொல்லி நான் ஒரு அப்போது அப்பாவுக்கு ஒரு போட்டோ கொடுத்துறேன். உங்களுக்கு தகுந்த தலைப்புகளை கண்டுபிடிச்சனா அதுக்கு இந்த அப்பா அச்சு எழுதணும். அந்த அண்ணாமலை பார்த்து செய்யணும். பெண்ணின் பெருமை தகுந்த ஒரு தலைப்பாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் அது பொருத்தமா இருக்கணும், ஆடியன்ஸுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அந்த மாதிரி தலைப்புகளை உங்களுக்காக தயார் பண்ணணும். எல்லாம் கூடி வந்ததுன்னா ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சிந்து ஒரு ஆன்லைன் சொற்பொழிவு செய்யற ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு என் மனசுல இருக்கு. உங்களுக்கு ஏற்ற தலைப்பு ஏமாற்றம் உதயமாவும் அதுக்கு அப்பா வேறு பக்கம் எழுதணும். அடிஷனல் மெட்டீரியல் அதுவும் ரெடி பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கு. அதுக்கு தான் நீங்க கொஞ்சம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் கூடி வரணும். பிப்ரவரி மார்ச் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வாய்ப்பு ஏப்ரல்ல அநேகமா ஏப்ரல் தட்சணத்தை ஒட்டி வாய்ப்பு கொடுக்கலாம்னு என் மனசுல ஒரு எண்ணம் இருக்கு. என்னுடைய கண்ணி சைபர் சொற்பொழிவுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்து சம்ஸ்கிருத மேடையும் நீங்க பரிமளிக்கணும், அதுக்கு என்னான மேலும் மேலும் அந்த சொற்பொழிவு செய்யும்போது டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் கொண்டு வந்ததா எக்கோ ப்ராப்ளம், ஆன்லைன் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தின் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு நாம டெக்னிக்கலா என்ன செய்யணுமோ அதை செய்ய உங்களுக்கும் சரி நம்பர் தியானம் வைத்துக்கும் சரி என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றிகள், வணக்கம்.
Thank you, sir.